Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Rama.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Rama,
Hare Rama,
Rama Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Rama,
Hare Rama,
Rama Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Rama,
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare. Krishna, Krishna, Hare, Hare.
Hare Krishna, Hare Krishna, 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 Hare, Hare.
Rahamanuja Daya Patram, Jnana Vairagya Bhushanam. Srimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminata Samarambham Nata Yamuna Madhyamam Asmadhacharya Paryantam Vande Guru Paramparam Yo nityamachyutapadham bhujayugmarugma yamohatastatitarani trinayamenim asmad gurur bhagavadosya
dayaikasindo
ramanujasya charanau sharanam prabhadhye Mata pita yuvataya sthanaya vibhutihi sarvam yadeva nihamena madhanvayanam adhyasya nakulapater vakulabhiramam srimat tadangri yugalam pranamami murdhnam Bhutam Sharasya Mahadahvaya Bhaktanatha Sri Bhakti Sarakula Sekara Yogi Vahan Bhaktangri Renu Parakalaya Tindra Mishran Srimad Parangu Samunim Pranatosmi Nityam నామ సంకీర్తనం యస్య సర్వ పాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ శమనః తం నమామి హరిం పరం వసుదేవ సుతం దేవం కంస చానూరమర్ధనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం. పూమన్నుమాదు పురుందియ మార్భన్ புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிப்பணிந்துவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்தை இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு தான் ஆண்டாள் ரொம்ப அழகா தன்னுடைய திருப்பாவையில நம்மள எல்லாரையுமே கொண்டாடுறா. இந்த பூமியில வாழறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றோம். ஜந்தூனாம் நர துர்லபக அப்படின்னு சொல்றா. ரொம்ப வசதி மனுஷ சரீரம். ஏன்னா இந்த மனுஷ சரீரம் மட்டும்தான் இந்த திங்கிங் கெப்பாசிட்டி ஒரு எல்லையை கடந்து இவர்களால போக முடியாது. இப்போ பூமியில் இருக்கக்கூடிய சிங்கமோ புலியோ இல்லாட்டி ஒரு பல்லியோ ஒரு பாம்போ ஒரு பாக்டீரியாவோ அன்னைக்கு என்ன கிடைக்கிறது அன்னைக்கு சாப்பிட்றோமா அந்தந்த வயசுல அதுக்கு ஒரு ஜோடி கிடைக்கிறதா குழந்தைய பெற்றுக்கிறோமா அந்த குழந்தைய வளர்க்குறோமா இவ்வளவுதான். இதுக்கு மேல அதால யோசிக்கவே முடியறதில்லை. ஆனா மனுஷன் எவ்வளவு யோசிக்கிறான் அப்படின்னா இந்த பூமியை கடந்து என்ன இருக்கும், இந்த பூமியை சுத்தத்துக்கு ஒரு சேட்டலைட் பண்றது வரைக்கும் யோசிச்சிருக்கான் அப்படின்னா எப்பேற்பட்ட கெப்பாசிட்டி பாத்துக்கணும். ஹியூமன் மைண்டுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான், யாருமே ஜட்ஜ் பண்ணி சொல்லவே முடியாது. சரியா இன்னி வரைக்கும் 100% யாருமே யூஸ் பண்றதே கிடையாது. அவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி கெப்பாசிட்டி ஹியூமன் மைண்டுக்கு இருக்கு. அண்ணா கவனிச்சு பாருங்க, எல்லாரும் பூமியில உட்காந்துருக்கும், ஆனா யாரோ ஒருத்தன் மட்டும் பூமியை சுத்தி ஒரு சேட்டலைட் மாதிரி சுத்தினா அப்படி இருக்கும்னு யோசனை பண்ணும். அப்ப பூமியே அவ்வளவு பெருசு கரெக்டா சைஸே தெரியாது, அதுல அதை சுத்தி ஒரு சேட்டலைட் போகணும் அதுல நெட்ஒர்க் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தோணிட்டுனா எவ்வளவு தூரம் கெப்பாசிட்டி இருக்கும். பறவை எல்லாம் பார்த்தான், அந்த மாதிரி தானும் பறக்கணும்னு ஆசைப்பட்டான், உடனே அழகா பிளைட் கண்டுபிடிச்சான். நிறைய விஷயங்கள் நீங்க பாருங்க, இயற்கையில ஏதான ஒண்ணு கவனிச்சான் அப்படின்னா அதுபோல தானும் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாவம் மனுஷனுக்கு வருது. இன்னைக்கா பாக்க நிறைய ஆர்டிபிஷியல் பிளான்ஸ் எல்லாம் டக்குன்னு பார்த்தா நிஜமா பொய்யானே கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு அந்த அளவுக்கு அழகா எல்லாம் பண்றாங்க. அப்ப மனுஷ மனசுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. ஒரு சின்ன ஒரு பாம் போட்டுட்டு ஊரையே நாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தியும் இருக்கு. அந்த ஒரு இதை வச்சுண்டு நியூக்ளியர் எனர்ஜியா மாத்திக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. ரெண்டு எல்லாத்தினுடைய எல்லா லெவலுக்கும் போகக்கூடிய ஒரு பலம் ஹியூமன் மைண்டுக்கு இருக்கு. அப்ப இந்த மனுஷ சரீரத்தை அழகா உபயோகப்படுத்திக்கணும், ஜோரா வாழணும், ஜோரா வாழணும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்னு அழகு. இப்ப நம்ம எல்லாருமே கவனிச்சு பார்த்தோம்னா ஸ்கூல் டேஸ ஸ்கூல் என்ஜாய் பண்ண மாட்டோம், முடிச்சதுன்னா அது ஒரு கிரேட் டேஸ் அப்படின்னும். அப்ப ஒழுங்கா படிக்க மாட்டோம், ஸ்கூலுக்கு போக மாட்டோம், அழுவோம், கட்டடிப்போம், என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பண்ணுவோம். பண்ணி முடிச்சு இத்தனை விட்டா நான் போய் ஸ்கூல்ல படிப்பேன் அப்படின்னு. அப்பா அடா டெய்லி காத்தால சாப்பாடு அம்மா கொடுத்துதா, மத்தியானம் சாப்பிட போலாம், சாயங்காலம். இப்ப ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நினைச்சா ஸ்கூல் காலேஜ் ரொம்ப ஈஸியா இருந்து, காத்தால அம்மா தான் சாப்பாடு கொடுத்துருவா, மத்தியானம் டப்பா கட்டி கொடுத்துருவா, ஆயாச்சு, சாயங்காலம் ஆத்துக்க வேண்டியது, ஏதோ ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது, ரொம்ப டயர்டா இருக்க வேண்டியது, ஹோம்ஒர்க் பண்ணி விளையாட போலாம், சச்ச கோல்டன் பீரியட் ரைட். அப்ப எல்லாமே நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அந்தந்த காலகட்டங்கள் அதை விட்டுவிட்டு பின்னாடி அதுக்காக இயங்கறதுன்ற நம்முடைய யூனிவர்சல் ப்ராப்ளம் இது. சண்டே அன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும், ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு பெரிய பிளான் எல்லாம் இருக்கும், ஆஸ் யூஷுவல் சண்டே வெட்டியா போக்கிட்டோம் வீணா போச்சு. இதே தான் வர வாரம் பண்ணிட்டு இருக்கோம், இது ரொட்டீன். சோ நம்மளுடைய பேக் கிளாக் இதுதான், நம்மளுடைய பெரிய ப்ராப்ளம் இதுதான். இத புரிஞ்சுண்டு நம்ம மனுஷ மனசு எப்படியெல்லாம் மனுஷால ஏமாத்தும், இதுக்கு என்னெல்லாம் கெப்பாசிட்டி உண்டு, இந்த சரீரத்தை எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இத பேஸ் பண்ணதுதான் சனாதனமான ஹிந்து தர்மம். த பெஸ்ட் வே டு லிவ் டாபிக் தான் சனாதனமான ஹிந்து தர்மம். ரொம்ப ட்ரையெல்லாம் இருக்க பயப்படா இருக்கு, பின்னாடி எல்லாம் போகிறது இப்பதான் வருது, இன்னும் ஆரம்பி முடிக்கவே இல்லை. நான் ரெண்டு மணி நேரம் இந்த வார்த்தை சொல்லலாம், நீங்க சொல்லலாம். சோ சனாதனமான ஹிந்து தர்மம், ஹவு டு லீட் எ பர்ஃபெக்ட் ஹாப்பி லைஃப், இவ்வளவுதான். இது வந்து பயமுறுத்துறதோ இல்லாட்டி நம்மளை கட்டுப்படுத்துறதோ இல்ல. இட்ஸ் நாட் ஆல் ரிலிஜன், இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். சனாதனம் ரொம்ப பழமையானது, சனாதனம்னாலே பழமையானது. இதோட டேட்ஸ் ரொம்ப லெவலுக்கு மேல இதை ரிசர்ச் பண்ணி யாருமே சொல்லவே முடியாது. ஏன்னா இது கொடுக்கற கால்குலேஷனே பார்த்தா எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம சொல்லும் பொழுதே பார்த்தோம்னா காலத்தின் கணக்கு எடுத்தோம் அப்படின்னா, இன்னி வரைக்கும் ஒரு லெவலை தாண்டி போய் காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறது அப்படின்னா நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம் தான். அதனால சரியா இது எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ரஃபா ராமனுடைய பீரியட்னு எடுத்துட்டோம்னாலே கூட 870,000 வருஷத்துக்கு முன்னாடி ராமவதாரம் ரஃப்லி நான் சொல்றது. ஏன்னா 864,000 வருஷம் துவாபர யுகம் அப்படின்னு சொல்றோம். கலியுகத்தில் ஒரு 5,000 வருஷத்துக்கு மேல தாண்டிட்டோம் நம்ம. ரஃபா பார்த்தோம்னாலே 870,000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் ராமனுடையதான டேட்ஸ் அப்படின்னு காண கிடைக்கிறோம். அப்ப இது ரொம்ப 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 பழமையானது, சனாதனமான தர்மம். சரியா சனாதனமான ஹிந்து தர்மம் சொல்ல மாட்டோம், சனாதனமான தர்மம் அப்படின்னா தர்மம், தர்மம் அப்படின்னா இட்ஸ் காமன், அவ்வளவுதான். இது வந்து இவாளுக்கு உண்டு இவாளுக்கு கிடையாதுன்னே கிடையாது, எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஃபாலோ பண்ணா நல்லது. இட்ஸ் நாட் அட் ஆல் அ ரிலீஜன், இது ரிலீஜன் இல்லை, இது மதம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் இது மதம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வந்து அடக்க ஆரம்பிச்சு விட்டா பிரிட்டிஷ்காரெல்லாம். நிஜமாவே பார்த்தோம்னா இது ஒரு மதம் அப்படின்னு எந்த இடத்துலயுமே எஸ்டாப்ளிஷ் ஆகவே இல்லை. இது ஒரு தனிப்பட்ட ஒருத்தரை கொண்டு உருவான மதம்னு ஒரு ஆளை காட்ட முடியாது. இப்ப மற்ற ரிலீஜன் எல்லாம் எடுத்தோம்னா இவர்களை கொண்டு இந்த காலத்துக்கு அப்புறமாக இப்படின்னு ஒரு டேட்ஸ் உண்டு, இவர்களை தான் ஆதி அப்படின்னு சொல்ல முடியும். சனாதனமான ஹிந்து தர்மத்துல எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள், ஆதிசங்கர் பகவத் பாதர், சுவாமி ராமானுஜர், மத்வாச்சாரி, இவாளெல்லாம் நான் சொல்றது இப்ப ரீசன் பீரியட். இதுக்கு முன்னாலே எத்தனையோ மகாத்மாக்கள் இருந்திருக்கா, இன்னைக்கும் நிறைய பல ரிஷிகளுடைய பெயர் கூட நமக்கு தெரியாது. இது தனிப்பட்ட ஒரு மனிதரை கொண்டு ஒரு காலத்திலே உருவான விஷயம் இல்லை, அதனால சனாதன அப்படின்றோம். தர்மம் இது எல்லாருக்கும் பொதுவானது, இதுல பிறந்தாதான் இத அனுபவிக்க முடியும், இதை ஃபாலோ பண்ணணும்னு கிடையவே கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதை அடாப்ட் பண்ணிக்கலாம், தே கேன் லிவ் ஆன் தர் ஓன். அப்படி ஒரு விஷயம் இந்த சனாதனமான ஹிந்து தர்மம். ரொம்ப விசேஷம் இது, அத்தனை அழகா ஒரு ஹியூமன் லைஃப எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப விசேஷம் நம்முடைய ஹிந்து தர்மம். பேசிக்கா இதுல நிறைய சயின்ஸ் தான் இருக்கு. எல்லாருக்குமே இல்ல சயின்ஸ் இல்ல அப்படின்னு ஒரு அபிப்பிராயம், நிறைய பேருக்கு அப்படி ஒரு மாதிரி ஒரு மித் கிரியேட் பண்ணிடுச்சு. மித்தே கிடையாது, இது பியூர் சயின்ஸ். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சயின்ஸ பேஸ் பண்ணி இன்னி வரைக்கும் சயின்ஸ் கேட்கிற பல கேள்விக்கான பதில் இந்துசத்துல இருக்கு. இந்துசம் சொன்ன பல விஷயங்கள் சயின்ஸோட பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிட்டு இருக்கு. நீங்க எத்தனை விஷயங்கள் எதை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துட்டு போனாலும் சரி, அதை பத்தி ஒரு துல்லியமான ஒரு கிளியர் நாலேஜ் நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க. ஒரு ரிசர்ச் பண்ணா சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தா, கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு வேதத்தை பார்த்தா கரெக்டா எக்ஸாக்டா அதே இருக்கு. அதுல கூட இதுல கூட கொஞ்சம் மிஸ் ஆ இருக்கு, வேதம் ரொம்ப கிளீனா இத்தனை தூரத்துல இருக்கு அப்படின்னு இருக்கு. அப்ப முதல்ல இது பியூர்லி சயின்டிபிக், இதுல துளி கூட ஒரு ஹம்பக்கோ மூட நம்பிக்கை. சில சில விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு சேர்த்து விட்டுடா, மூட நம்பிக்கைன்ற ஒரு விஷயம். நீங்க வேதத்திலயோ புராணத்திலயோ இதிகாசத்திலயோ மூட நம்பிக்கைகள் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துல அவாவா இடத்துக்கு தகுந்த மாதிரி அவாவா பயத்துல புதுசு புதுசா கொண்டு வந்து விட்டுட்டாலே ஒழிய, நம்ம அழகா புராண இதிகாசங்கள் வேதங்கள்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அத்தனை கோடி விஷயங்களையும் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. அதனால முதல்ல இது பியூர்லி சயின்ஸ். முதல்ல இயற்கையை பத்திய ஒரு தெளிவான அறிவு நம்முடைய மூதாதையருக்கு இருந்தது. இயற்கைய பத்தி ரொம்ப கிளியரான ஒரு ஐடியா அவளுக்கு, ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. அதனாலதான் இன்னி வரைக்கும் பஞ்சாங்கம் கரெக்டா சந்திரகிரகணம் சூரியகிரகணம் சொல்லிட்டே இருக்கு. அவ எந்த டெலிஸ்கோப் வச்சு பார்த்தா, எதை வச்சு ரிசர்ச் பண்ணா, எந்த சேட்டலைட் வச்சு, ஆனா கரெக்டா இன்னி வரைக்கும் 6:31 சூரிய உதயம் அப்படின்னா கரெக்டா 6:31 சூரிய உதயம் இருக்கு. அதே மாதிரி கிரகணம் இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், இத்தனை மணிக்கு விடும் அப்படின்னா கரெக்டா அத்தனை மணில இருந்து அத்தனை மணி. நீங்க கரெக்டா இன்னைக்கு அவ டெலிஸ்கோப் எல்லாம் வச்சிருந்து சேட்டலைட் எல்லாம் வச்சிருந்து ஒரு கால்குலேட் பண்ணி சொன்னாங்கன்னா, இது முன்னாடியே அவ்வளவு அழகா துல்லியமா கணிச்சிருக்காங்க. ஏன்னா இயற்கையோட வாழணும், இயற்கையை மீறி நம்மளால வாழ முடியாது. இந்த இயற்கையில எப்படி சௌகரியமா வாழலாம் அப்படின்றதுக்காகத்தான் அவ்வளவு அழகா இயற்கையை ஒட்டிய ஒரு ரிலீஜன் தான் நம்முடைய சனாதனமான இந்து தர்மம். பார்த்தோம்னா நம்முடைய நாள் கணக்கு முதற்கொண்டு எல்லாமே இயற்கையை பேஸ் பண்ணித்தான் இருக்கு. நான் சின்ன சின்ன முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். நிறைய சொல்றது 1000 கோடி வருஷம் ஆனாலும் பத்தாது, ஏன்னா அது அவ்வளவு பழமையான விஷயம். அத்தனை கோடி விஷயங்கள் நான் சிம்பிளா சில விஷயங்கள் தான் சொல்ல போறேன். அழகா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா முக்கால்வாசி நிறைய சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். சுக்லம்னா வெள்ள, கிருஷ்ணம்னா கருப்பு. கிருஷ்ணன்ற வார்த்தைக்கே கருப்புன்னுதான் அர்த்தம். சுக்லபக்ஷம் கொஞ்சம் கொஞ்சமா சந்திரன் வெள்ளையாகிறது சுக்லபக்ஷம் வளர்பிறை. கிருஷ்ணபக்ஷம் சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு கருப்பாகிறது கிருஷ்ணபக்ஷம். சோ இதை வச்சுட்டு கனெக்ட் பண்ண முதல்ல சந்திரனுடையது அழகா அம்மாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் சுக்லபக்ஷம். சோ இது ஒரு கணக்கு எடுத்திருந்தா, அதுக்கப்புறமா திரும்பியும் அது தேயறது, அத கிருஷ்ணபக்ஷம் கருப்பாகிற கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் 14 நாள் 14 நாள். சோ இதை பேஸ் பண்ணிட்டு அதுலதான் ஏகா அழகா ஆரம்பிச்சிருவோம். அமாவாசை, பிரதமை, திதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரயோதசி, சதுர்தசி, திருப்பி பௌர்ணமி, இல்லாட்டி அமாவாசை. அப்ப கரெக்டா இத கிளீனா தெரிஞ்சு வச்சுட்டு முதல்ல இதை அழகா கண்டுபிடிச்சுட்டேன். அதே மாதிரி சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், இப்படி நம்முடைய இயற்கையை வச்சுட்டுதான் நம்முடைய நாள். நம்ம எல்லாம் இன்னைக்கு இப்ப இங்கிலீஷ் கேலண்டர் ஃபாலோ பண்ணதான் நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இன்னைக்கும் நீங்க கிராமங்கள்ல எல்லாம் போய் பார்த்தோம், இல்லாட்டி திவ்ய தேசங்கள்லாம் போய் பார்த்தோம்னா ஆவணி 8 இப்படிதான் சொல்லுவாவா. அவளுக்கு ஜான்வரி 8 அப்படிலாம் வரவே வராது. அவள் எல்லாமே பார்த்தோம்னா ஆவணி 8 கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இதை பேஸ் பண்ணி தான். ஏதாவது நீங்க ரூட்ல போய் ஆழ்வார்த்தியோ ஸ்ரீரங்கத்துல எங்க போய் ரூட் கேட்டோம்னா அப்படி கிழக்குல போய் வடக்குல போங்க அப்படின்டுவா. நமக்கு லெப்ட் ரைட் சொல்லி பழகி போயிடுது. ஆனா அவ்வளவு அழகா சொல்லுவேன்னா இயற்கையை ஒட்டித்தான் வாழ்க்கையே. இயற்கையை மீறி நம்மள, ஏன்னா இயற்கை தான் நம்முடைய ஆதாரம். அதனால அந்த மாசக்கணக்கிலேயே பார்த்தோம்னா சாந்திர மாசம் சௌர மாசம்னு ரெண்டு உண்டு. சந்திரனுடையதான இந்த கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் இதை பேஸ் பண்ணி மாசக்கணக்கு ஒண்ணு. சௌர மாசம் சூரியனுடைய சஞ்சாரத்தை கொண்டு மாசக்கணக்கு, அது சௌர மாசம். இப்ப தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் பார்த்தோம்னா சௌர மாசம். சாந்திர மாசம்னா ஆந்திராலாம் பார்த்தா சாந்திர மாசம் வந்துடும். அவளுக்கு முன்னாடியே வந்துடும். யுகாதிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும். அப்ப அந்த சாந்திர மாசம் சௌர மாசம் ரெண்டு பேஸ், சூரியனை பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன், சந்திரனை பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன். அந்த மாதிரி ரெண்டு விதமா பிரிச்சுண்டு அதுல ஒவ்வொன்றும் ருத்துவா பிரிச்சிருவா. ரெண்டு மாசம் சேர்ந்தா ஒரு ருத்து, ரெண்டு பட்சம் சேர்ந்தா ஒரு மாசம், ரெண்டு மாசம் சேர்ந்தா ஒரு ருத்து, மூணு ருத்து, அதாவது 6 மாசம்னா ஒரு ஆயனம், தட்சிணாயனம், உத்தராயணம். அழகா சூரியனுடைய ரேஸ் இது எல்லாமே இந்தியாவை பேஸ் பண்ணிட்டு அவ எல்லா ரிசர்ச்சும் பண்ணி சொன்ன விஷயங்கள் மெயினா இந்தியாவை பேஸ் பண்ணிருந்தா. பாரத வருஷம் சரியா, இந்தியா நம்ம சொல்ற 800 இடம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம்னா அன்னைக்கு பாரத வருஷம் அப்படின்னும் பொழுது ஆப்கான் முதற்கொண்டு எல்லாமே சேர்ந்துதான் பாரத பூமின்னு சொல்லுவோம். பாரத தேசே பரத கண்டே அப்படின்னு தான் சங்கல்பமே சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவ்வளவு அழகா அதுல தட்சிணாயனம் உத்தராயணம் நேர சூரியன் கிழக்குலேருந்து இருக்காது, கொஞ்சம் நார்த் ஈஸ்டா இருக்கும், சவுத் ஈஸ்டா இருக்கும். அதை பேஸ் பண்ணிதான் தட்சிணாயனம் உத்தராயணம். அந்த தட்சிணாயனம்னு கணக்கு வரும்பொழுதுதான் அழகா பார்த்தோம்னா உத்தராயணம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா தைலேந்து ஆரம்பிப்போம். அதனாலதான் அழகா மகர சங்கராந்தி, அந்த மகர ராசியில சூரியன் என்டர் ஆகுறது தான் அழகா மகர சங்கராந்தி. அதுலேந்து தை ஆரம்பிக்கிறது உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். தை, மாசி, பங்குனி, சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறும் உத்தராயண புண்ணிய காலம். அதுக்கடுத்தது ஆடியிலேருந்து ஆரம்பிச்சுட்டோம், அடுத்த ஆறு மாசம் தட்சிணாயனம். அப்ப ரெண்டு ஆயனங்கள் சேர்ந்தது ஒரு வருஷம். இப்படி கால்குலேஷன் ரொம்ப கிளியரா மாறவே மாறாது. இது எத்தனை ஆயிரம் கோடி வருஷம் ஆனாலும் இது அப்படியே ருட்டீன்ல இருக்கும். யார் வந்தாலும் குழப்பமே கிடையாது. இந்த தேச கால்குலேஷன் பண்றது பிப்ரவரி 22 சம்பந்தம் எல்லாம் ஒன்று வருது பாருங்க, இந்த குழப்பமே நமக்கு கிடையாது. ரொம்ப கிளீனா இது இப்படித்தான் அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கா. தட்சிணாயனம் உத்தராயணம் அழகா வாரம் இத்தனை நாள் ஏழு நாள். அப்ப இயற்கைக்கு அவ்வளவு முக்கியத்துவம். நம்முடைய எல்லா விஷயங்களுமே இயற்கைய பேஸ் பண்ணித்தான். நம்முடைய பண்டிகைகள் முதற்கொண்டு எல்லாமே இந்தந்த காலத்துல இதை பண்ணணும். அந்தந்த காலத்துல நம்ம உடம்புக்கு அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பண்டிகைக்கு தகுந்த மாதிரி மெனு மாறும். நவராத்திரினா சுண்டல் தான் கொடுக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஓல்ட் ட்ரெடிஷன் சொல்லி நிறைய மாத்திட்டோம். நவராத்திரினா சுண்டல் தான் கொடுக்கணும், ஏன்னா அப்ப புரோட்டீன் எனர்ஜி வேணும், அதுக்காகத்தான் சுண்டல். வெரைட்டியா சுண்டல் எல்லாமே பார்த்தோம்னா தீபாவளி பொழுது தான் பட்டாசு வெடிப்போம். இது எல்லாத்துக்கும் வெடிக்கணும். தீபாவளி பொழுது மட்டும்தான் பட்டாசு வெடிக்கிறதுன்னு ஒரு வழக்கமே நம்ம இந்தியாவில இருந்த ஒரு காலத்துக்கு. இப்ப எல்லாம் மாறி போயிடுது, ஏன்னா நிறைய சின்ன சின்ன பாக்டீரியாஸ் உண்டு. இப்ப உண்டாக்குற முறை வேற, பட்டாசுகள்லாம் நிறைய கெமிக்கல். அந்த காலத்திலயும் இது எது இவ்வளவுதான் வச்சுட்டு இருந்தா சில இதெல்லாம் அந்த சப்தத்திலேயே செத்து போயிடும். சில பாக்டீரியாஸ் எல்லாம் சிலதெல்லாம் அந்த ஸ்மெல்லிலேயே செத்து போயிடும். அதனாலதான் தீபாவளி பொழுது மட்டுமே பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாமே இயற்கைய பேஸ் பண்ணி. அதனால காலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நன்னா தெரியும். இப்ப January 1, 2, 3 சொன்ன மாதிரிதான் அழகா இது வந்து பிரதமை, அடுத்து திதியை, அடுத்து திருத்தியை, இப்ப அக்ஷய திருத்தியை வரப்போறது, அக்ஷயமான திருத்தியை. ஒவ்வொன்றுமே வந்து அந்த பிளானட்ஸோட பொசிஷன், அதனால உண்டாகக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டுதான் இத்தனை அழகா சொல்லியிருக்கா. பிளானட் சொன்ன உடனே நவகிரகங்கள் அவ பொசிஷன் அப்படின்னு நினைச்சுடாதீங்கோ. எல்லா பிளானட்ஸையும் பிளான் பண்ணி அந்த டைம்ல நம்மளுடைய புத்தியிலையும் உடம்புலையும் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகுமோ அதற்கேத்த மாதிரி பண்டிகைகள் முதற்கொண்டு எல்லாம் அழகா பண்ணி வச்சிருக்கா. அதனால காலக்கணக்கு ரொம்ப ரொம்ப சின்னதா சின்னதா துத மைனூட்லேருந்து பிரம்மதேவருடைய காலம் கடந்து பேசுற வரைக்கும் இருக்கும். பார்த்தோம்னா இந்த மாதிரி காலங்கள் சொல்றோம் இல்லையா, அதுலேயுமே கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் நாலும் சேர்ந்து ஒரு சத்துரியுகம் அப்படின்னு. காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி பண்ணிட்டே போனோம்னா இத்தனை வருஷங்கள் ஆச்சுன்னா அழகா இது கலியுகம் அப்படின்னு. 432,000 வருஷம் கலியுகம் நம்ம கணக்குக்கு. இப்பதான் ஒரு 5105 தாண்டி இருக்கணும். கலி முத்தல முளைக்கவே இல்லை சரியா. இன்னும் 427,000 வருஷம் சொச்சா இருக்கு கலிக்கு. நம்மளாம் பார்க்க வாய்ப்பே கிடையாது, கலியுடைய எண்டெல்லாம் பார்க்கவே முடியாது. அதனால களி முத்தி போயிட்டு தான் சொல்லவே சொல்லாதீங்கோ. களி இப்பதான் ஆரம்பிச்சுட்டு ஒரு இலை விடலாமா ரெண்டு இலை விடலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கு. களிக்கு வந்து 432,000 வருஷம், அதை விட டபுள், 864 துவாபிரயோகம், 1296 திரேதாயுகம், அதுக்கு மேல 1700 கிருத்தயுகம். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த நாலு யுகம் சேர்ந்தது ஒரு சத்துரியுகம். அந்த மாதிரி இப்ப நம்ம இருக்கிறது 28வது சத்துரியுகம். இந்த கல்பம்னு சொல்லுவா நம்ம சொல்ல வைவஸ்வத மன்வந்திரே ஸ்வேத வராக கல்பே, ஒவ்வொரு நாள் கணக்கு பண்ணி அப்புறம் ஒரு யுகம், அப்புறம் நாலு யுகம் சேர்ந்து ஒரு சத்துரியுகம். அந்த மாதிரி 1000 சத்துரியுகங்கள், 1000 சத்துரியுகங்கள், அதுல வந்து இத்தனை சத்துரியுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்திரம், ஒரு மன்வந்திரம். அதுலதான் இப்ப நம்ம இருக்கிறது வைவஸ்வத மனு, அவர் ஆட்சி பரிபாலனம் பண்ணக்கூடிய அந்த மன்வந்திரம். இவெல்லாம் எங்க இருக்கான்னா எல்லாம் இருக்கா. இப்ப ஒரு காலத்துல எல்லாரும் இந்தியால எங்கேயோ இருந்தோம். அப்ப ஜப்பான் அப்படின்னா மேப்ல பாத்துருப்போம். இப்ப ஜப்பான் கிட்ட உங்களுக்கு தெரியுமோ, இந்த ரோடு என்ன 1000 பேர் சொல்றேன் ரைட். அப்ப நான் போனா கூட சொல்லுவேன் ஜப்பான் எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லையா. அப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியாத சமயத்துல அதை பத்தி ஒரு நாலேஜே இல்லை, அது பக்கத்துல போனா நிறைய நாலேஜ். அந்த மாதிரி வைவஸ்வத மன்மந்திரம்ன்றது எல்லாமே சத்தியம், எல்லாமே யுகத்தினுடைய ஒரு கால்குலேஷன். அந்த மாதிரி 1000 சத்துரியுகங்கள் பிரம்மாவுடைய ஒரு பகல், அவரோட ஒரு டேல 1000 சத்துரியுகங்கள், ஒரு நைட்ல 1000. அந்த மாதிரி அவருக்கும் 365 நாள் ஒரு வருஷம், அந்த மாதிரி அவருடைய 100 வருஷம். இவ்வளவு தூரம் கால்குலேஷன், அப்ப எவ்வளவு கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கோங்க, அத்தனை 0 நீங்க போடணும். அந்த மாதிரி இவ்வளவு தூரம் பிரம்மாவுடைய சத்துரியுகங்கள், இதை கால்குலேட் பண்ணி 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 ஒவ்வொன்றாவே சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவ்வளவு அழகா நாட்களை பத்தி, ஒவ்வொரு நிமிஷத்தை பத்தி, ஒவ்வொரு நாளைய பார்த்தோம்னா எட்டு ஜாமங்களா பிரிக்கிறது, நாலு ஜாமம், அதெல்லாம் எல்லாமே அத்தனை அழகா ஒரு காலத்தை பத்தி தெளிவான நிர்ணயம் இருந்து சொல்லியிருக்கா. அதனால இந்து தர்மம் அப்படின்றது கால கணக்கில் இன்னி வரைக்கும் தப்பு பண்ணல, ரொம்ப கிளியரா இருக்கு. நம்ம ரொம்ப அழகா ஆராய்ச்சி பண்ணிட்டு பார்த்தோம்னா எவ்வளவு கிளீனா ஒவ்வொன்றும் இன் டீடைல்டா டு த பாயிண்ட், ஒரு மைன்யூட் டீடைல் கூட விடாம பார்த்து பார்த்து அவ்வளவு அழகா தெரிஞ்சுதான் இத்தனை விஷயங்களை நம்ம பெரியவா சொல்லி வச்சிருக்கா. அதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான மகிமை இருக்கு. இப்ப சதுர்த்தி அப்படின்னு வந்துட்டுனா சங்கடகர சதுர்த்தி அப்படின்றோம். சோ அன்னைக்கு விநாயகர் பூஜை பண்ணா நல்லது, அழகா பண்ணி வச்சிருக்கா. ஏகாதசியா விஷ்ணுவுக்கு உகந்தது, அன்னைக்கு ஃப்ரூட் சாப்பிடணும். அம்மாவாசையா பித்ருகளுக்கு தர்ப்பணம் பண்ணணும், எல்லாம் வச்சிருக்கணும். பௌர்ணமியா சத்யநாராயண பூஜை பண்ணணும். சோ அந்தந்த அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, அந்த ஸ்லோகத்துக்கு தகுந்த மாதிரி வைப்ரேஷன் ஃபோர்ஸ். சோ அன்னைக்கு அந்த ஸ்லோகங்களையோ இதையோ சொல்லும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நமக்குள்ள ஒரு நர்வ் சிஸ்டத்துல நல்ல சேஞ்சஸ் உண்டாகும். பிராக்டிக்கலாகவே ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லும் பொழுது நிறைய வித்தியாசங்கள் நாம உணர முடியும். வேதம் எல்லாம் நல்லா கரெக்டா அப்படியே ஜெபிச்சுட்டே வர 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 அப்படியே அந்த உடம்புக்குள்ள யூ கேன் சீ த வைப்ரேஷன் ஃபோர்ஸ், யூ கேன் என்ஜாய் அந்த ஒரு சாங்கிட்டி. ஒரு மாற்றம் உடம்புல உண்டாகிறத நிச்சயமா உணர முடியும். அதனால காலத்தை ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்கா. இயற்கைய பேசா வச்சுட்டுதான் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும், அது அவ்வளவு நல்லது. இன்னைக்கு அவ்வளவு குழு வாங்கிட்டு இருக்கு. பிரம்ம முகூர்த்தத்தை அப்படியா காலம்பரை எழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கே ஒண்ணு வேண்டாம், ஒரு ஏழு மணிக்கு எழுந்து பார்ப்போம், நாலு மணிக்கு எழுந்து பார்ப்போம். நம்ம நிறைய டைம் இருக்கா மாதிரி இருக்கும், நிறைய டைம் இருக்கும். ஏன்னா மென்டலி அந்த டைம்ல அவ்வளவு அழகா நம்முடைய நர்வ் சிஸ்டம் எல்லாமே கிளீனா செட்டிலா இருக்கும் பொழுது அந்த சமயத்துல நம்முடைய எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லா இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி. சோ அதை அழகா யூஸ் பண்ணாதான் அழகா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி, இவ்வளவு அழகா பிரம்ம முகூர்த்தம், இத்தனை மணிக்கு தூங்கணும், எல்லாமே ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்கா. நம்ம நீங்க ஃபுல்லா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா இதுல சத்தியமா நமக்கு கெடுதல் பண்ற ஒரு விஷயமும் கிடையாது, அது 100% கேரண்டி கொடுக்க முடியும். கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, இதனால கெடுதல் வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணாமல் வேணா இருக்கலாமே ஒழிய, இல்லை தப்பு தப்பா பண்றதுனால வேணா இருக்கலாமே ஒழிய, சத்தியமா இதுல கெடுதலான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது நிச்சயமா இல்லை. கரெக்டா சாஸ்திரம், கரெக்டா அந்த வேத புராண இதிகாசங்கள் புரிஞ்சிருந்தோம்னா இதோட ரொம்ப கிளியரா அத்தனை அழகா சொல்லி வச்சிருக்கா. அதனால காலங்கள் அப்படின்றத ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்கா. அதுலயும் இயற்கைய பேஸ் பண்ணித்தான் நம்முடைய வாழ்க்கை அத்தனையும் அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கா. ரொம்ப விசேஷம் இது எல்லாத்திலையுமே ஒரு சக்தி தான் நம்மள நடத்துறது. அப்ப அந்த சக்தி தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய வெளிப்பாடு தான் உலகத்திற்கு எல்லாமே. அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம். முன்னெல்லாம் சூரியன் சாதாரணமா சொல்லணும் ஒரே வெயில் அது, ஆனா சோலார் எனர்ஜின்னு ஒண்ணு வந்த உடனே சூரியனுடைய வெப்பத்துக்கு ஒரு பலம் இருக்குன்னு ஒத்துக்கிறோமா இல்லையா? சரியா, சோலார் எனர்ஜி கண்டுபிடிச்சு நம்ம பாட்டிமார்கள் தான். அழகா கத்திரி வெயில் வந்தாலும் சின்சியரா வடாம் போட்டு இருப்பான், சௌக்கியமான சமையல் நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நல்லா தெரியும். நிறைய பூஜைகள்லாம் அந்த கத்திரி வெயில்ல தான் பண்ணுவா. அவ்வளவு விஷயங்கள் உண்டு, எல்லாமே அத்தனை அழகா. அப்ப இயற்கை நமக்கு நல்லா தெரியும், இயற்கையை பெரியவர்கள் அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கா. உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலோ தெரிஞ்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டே வர வர வர. இப்ப டாக்டர் சொன்னானா 10 கிலோமீட்டர் நடக்கும் நடக்கும் இல்லையா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்மியா சாப்பிடுவோம், இப்ப 1000 டயட், கொலஸ்ட்ரால் என்னெல்லாமோ சொல்லி எத்தனை விதமா முடியுமோ அத்தனையும் பயமுறுத்தி வச்சுட்டா. இதுக்கு மேல நம்மள குழப்பறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு என்னெல்லாம் வழி உண்டு, ஆப்பிள் டே கீப் டாக்டர்ஸ் அவைலபிள். சத்தியமா பிசினஸ் டாக்டிக்ஸ், சத்தியமான பிசினஸ் டாக்டிக்ஸ், அது நிஜமாவே உண்மையே கிடையாது. இப்ப இந்தியாவில் இருக்கலாம் ஆப்பிள் எங்க சாப்பிடுவோம் கிடையவே. நிறைய விஷயங்கள் நீங்க பாத்துக்கலாம், எல்லாமே அது மாதிரிதான். நம்ம யூஸ் பண்ற தேங்காய் அண்ணன் கெடுதல், அது கெடுதல் தான். இன்னைக்கு கடைசியில சொல்ல இதெல்லாம் தான் கெடுதல், அது நல்லதுன்றா. நீங்க நன்னா கவனிச்சு பாருங்க, கேரளாக்கா ரொம்ப ஹெல்த்தியா இருப்பா. நீங்க இந்தியாலேயே பாருங்க, தேங்காய் எண்ணெய் தேங்காய் இல்லாம அவளுக்கு வாழவே தெரியாது. தேங்காய் எண்ணெய் பலா அப்புறமா டாப்பியாக்கும் மரவள்ளி கிழங்கு, இதுதான் அவளோட பேஸ் ஃபுட்டு. ஆனா அவ்வளவு ஹேல் அண்ட் ஹெல்த்தியா தான் இருக்கா. இன்னைக்கு 1000 நம்ம சொல்லிட்டு இருக்க எல்லாமே பாருங்க, இன்னைக்கு சயின்ஸ் சொன்ன பல விஷயங்கள் பார்த்தோம்னா பின்னாடி அவளை இது தப்பு, இது சரியில்லை, இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப அவ்வளவு அழகா எல்லாமே பண்ணி வச்சிருக்கா. அப்ப காலம்ன்ற ஒரு விஷயத்துல நம்ம பெரியவர்கள் ரொம்ப துல்லியமா இருக்கா. சந்திரகிரகணம், சூரிய கிரகணம் அதுலயும் பஞ்சாங்கத்திலேயே போடுவா, இது இந்தெந்த இடத்துல தெரியும், இங்கெங்க தெரியாது. தெரியாத பட்சத்துல நீங்க அந்த கிரகணத்தினுடைய எந்த விஷயம் பண்ண வேண்டாம், ரொம்ப கிளீனா இருக்கும். இது இந்தியாவில இந்த பக்கம் தான் தெரியும், அந்த பக்கம் தெரியாது. அப்ப இத்தனை விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சு நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கா. இது அழகா காலத்தை பத்தியதான அழகான ஹிந்து தர்மத்தினுடைய ஒரு விஷயம். இப்ப எத்தனையோ காலங்களே நம்ம கவனிச்சு பாருங்க, நம்ம சொல்வா இங்கேயிருந்து பிரம்மலோகம் போனார், கைலாயம் லோகம் போனார், அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ள இவ்வளவு காலங்கள் முடிஞ்சிடணும். நம்மளே ஒரு லெவலுக்கு மேல, இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது ஒரு லெவலுக்கு மேல போயாச்சுன்னா காலம் கிடையாதுன்றது. இன்னைக்கு ஒரு லெவலுக்கு மேல போகும், நம்மளே பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு நடுவில் டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம சொல்லுவோம் வைகுந்தத்துக்கு போயாச்சுன்னா அங்க சூரிய உதயம் கிடையாது, சூரிய அஸ்தமனம் கிடையாது, நேரம் கிடையாது, காலம் கிடையாது, கிழக்குக்கு விலை எதுவுமே கிடையாது. இதேதான் ஒரு லெவலை தாண்டும் பொழுது டைம் டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு லெவலை தாண்டும் நம்ம சொல்லுவோம் அழகா சொர்க்கத்திற்கெல்லாம் அப்படி பறந்துட்டு இருக்கா. நம்மளே சொல்றோம் இல்லையா, மூனுக்கு போயாச்சு, சந்திரனுக்கு போயாச்சுன்னா அங்க கிராவிட்டி போர்ஸ் இல்ல. இது சாட்டலைட்ல சொன்னா ஒத்துக்கிறோம், நம்ம பெரியவா ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு போனா கிராவிட்டி போர்ஸ் இல்ல, அதனாலதான் சொல்றா ஒரு லெவலுக்கு மேல போகும்போது திடீர் கீழே விழுவோன்றா இல்லையா. இதுதான் கிராவிட்டி போர்ஸ் தான், தானாவே கீழே விழுவும், அதை தாண்டி போகும்போது நிச்சயமா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு. இத்தனை அழகா இயற்கைய பத்தி ஒரு தெளிவு, காலத்தை பத்திய ஒரு தெளிவு நம்ம பெரியவாளுக்கு இருக்கு. இன்னைக்கு 1000 குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். இந்து தர்மத்துல எல்லா மரம் செடி கூடிய அத்தனையுமே தெய்வ ரூபமா தான் பார்த்துட்டு இருக்கும். வேப்ப மரமா இருக்கட்டும், அரச மரமா இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு மரத்தை வரும் ஸ்தல விரக்ஷம் இல்லாத ஒரு கோவில் நீங்க பார்க்க முடியாது. இந்த கோவில் போனா இதுதான் ஸ்தல விரக்ஷம் அப்படின்னே சொல்லுவோம். அந்த மரங்களுக்கு அத்தனை பலம் உண்டு, அந்த மரங்களுக்கு அத்தனை சக்தி உண்டுன்னு தெரிஞ்சுதான் இயற்கையா இருக்கக்கூடிய மரங்களை கூட நாம தெய்வங்களா கொண்டாடின் இருக்கோம். அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். அப்ப அந்த மரங்கள் முதற்கொண்டு, செடி கொடிகள் முதற்கொண்டு, ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், வேத புராணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய காடுகள்ல தான் ரிஷிகள்லாம் போய் தவம் பண்ற மாதிரியே இருக்கும். நிறைய காடுகள் இருக்கும், அந்த காட்டுல போய் அவர்கள் தவம் பண்ணுவார்கள், அப்படியே மனசை ஒருமுகப்படுத்துவார்கள். இது எல்லாமே அந்த காடுகள். இன்னைக்கும் பார்க்கலாம், இயற்கையை பார்த்தோம்னா மனசுல ஒரு சமாதானம். வால்மீகி ராமாயணத்தை பார்த்தோம்னா ராமாயணத்துல அத்தனை விதமா அந்த காடுகள்ன்ற ஒரு விஷயத்தையே வர்ணிச்சு, அந்த காடுகள்ல யார் யார் எந்தெந்த விதத்தை தபஸ் பண்றா முதற்கொண்டு எல்லாத்தையும் அத்தனை அழகா வர்ணனை பண்ணி வச்சிருக்கா. அதனாலதான் மரம் செடி கொடிகள் இஷ்டத்துக்கெல்லாம் எதையும் வெட்டிட மாட்டா, எதுவாக இருந்தாலும் பாப்பான். பூ பூத்துட்டு மரத்தை வெட்ட மாட்டா, காய் காய்ச்சிட்டு அந்த மரத்தை வெட்ட மாட்டா. அது வெட்டுறதுக்கு முன்னாடி அவ்வளவு மந்திரங்கள் சொல்லி உன்னை வெட்ட போறேன், நீ தப்பா எடுத்துக்காத, எனக்கு நீ நல்லது பண்ணணும் இவ்வளவும் சொல்லி. இன்னைக்கு அதெல்லாம் நிறைய விட்டுட்டு நமக்கு, இன்னைக்கு நிறைய கிராமங்கள்ல பண்றவாள்லாம் உண்டு. அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இந்த காரணத்துக்காக நான் உன்னை எடுக்கிறேன்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமாகத்தான் அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு முதற்கொண்டு எல்லாமே அவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கா. எத்தனைக்கு எத்தனை இயற்கையோட இருக்கோமோ அத்தனைக்கு அத்தனை நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு இயற்கையினுடைய எந்த விஷயத்தையும் டிஸ்டர்ப் பண்ணப்படாது, அதனுடைய முறையில வாழணும். அதனாலதான் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஆகாரங்கள் கூட மாறும், நிறைய மாறும். இந்த சாதுர்மாசியம் மழைக்காலம் வரும், ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி, இந்த 4 நிறைய மழை வரும். சரியா அந்த மழை காலத்துல பார்த்தோம்னா எங்கேயுமே மூவ் பண்ண மாட்டோம் நம்ம பெரியவாள்லாம். ஏன்னா மழை காலத்தை அங்கங்க போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய ஜந்துக்கள்லாம் இருக்கு. மகாபிரிவாள்லாம் மழை காலத்துல எங்கேயுமே போக மாட்டார். மழை காலத்துல ஒரு சந்தர்ப்பத்துல மகாபிரிவாளை பார்க்க ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரர் வர்றார். வந்தவன மகாபிரிவா ரொம்ப சந்தோஷப்படுறா, அழகா அவர் சொல்றா பிரிவா உங்களை பாக்குறதுக்காக நல்ல மழையில வந்தேன் அப்படின்றார். பெரியவா கேட்கிறார் எப்படி வந்தாய் அப்படின்றார். கார்ல வந்தேன் அப்படின்றார். நீ ஒண்ணு மழை காலத்துல என்ன பார்க்க வந்தா நடந்துவா, இல்லாட்டி மழை காலத்துக்கு அப்புறமா பார்க்கவான்னு. அவருக்கு புரியல, ஏன் சுவாமி என்ன அபச்சாரமானார், இல்ல மழை காலம் நிறைய ஜந்துக்கள் இங்க அங்க தவளையெல்லாம் நிறைய அலைஞ்சிட்டு இருக்கும், பாம்புகள்லாம் அது பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கும், எல்லா பூச்சிகளும் அலைஞ்சிட்டு இருக்கும், நீ கார்ல சல்லுன்னு அடிச்சுட்டு வருவாய், எத்தனையோ உயிர்கள்லாம் செத்து போகும், அது இப்பதான் ஃப்ரெஷ், அதுக்காக தான் சந்தோஷம். இந்த மழை காலம் தான் அதுக்கு ரொம்ப ஃப்ளரிஷிங், தவக்கெல்லாம் நல்லா சத்தம் போட்டு பாருங்க அதுக்கு அவ்வளவு குஷி. அப்ப அத்தனை உயிர்களை கெடுத்து நீ என்ன பார்க்க வரவே வேண்டாம், ஒண்ணு மழை முடிஞ்ச பிறகு வா, இல்லாட்டி மழையில வந்தா நடந்துவான்னு. அதனாலதான் சாத்துர் மாசி அந்த நாலு மாசமும் சன்னியாசிகள்லாம் ஏதானும் ஒரு இடத்துல தான் இருப்பா, எல்லாருக்கும் டிராவல் பண்ணவே மாட்டான். சரியா, இங்கிலீஷ்காரனுக்கு வெயில் ஒத்துக்காதுன்றதால சம்மர் ஹாலிடேஸ் கொண்டு வந்தான். நம்மளுக்கு சம்மர் ஹாலிடேஸ் கான்செப்டே கிடையாது, நம்ம பூமியே உஷ்ண பிரதேசம் தான். முக்கியமா பாரத பூமியில பாத்தோம்னா நமக்கு மழை காலத்துலதான் ஒண்ணும் பண்ண முடியாதுனாலதான் சாதாரணமா சொல்லுவா, வசனம் சொல்லும் பொழுது மழைக்காலம் நாலு மாசத்துக்காக மீதி எட்டு மாசம் உழைக்கணும்னு சொல்லுவா. இன்னைக்கும் கேரளாவில பார்த்தோம்னா மழை ஆரம்பிக்கும் கர்க்கட மாசம் சொல்லுவா, ஆடி மாசத்தை கர்க்கட மாசம். அவ பெருசா என்ன பண்ணுவானா, பெரிய அந்த விவசாயம் எல்லாம் ஒழுங்கா இருக்காதுனால அந்த சமயத்தை ஒரு கஞ்சி குடிப்பா, ரொம்ப ஹெல்த்தியா ஒரு கஞ்சி, அப்ப மட்டும்தான் அது குடிப்பா. அந்த சமயத்துல தான் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் நீங்க கேரளா எப்பயா எடுத்துக்க போறேன்னா மழை காலத்துலதான் போய் எடுத்துக்கணும். அப்பதான் உடம்புக்கு நல்லது, அந்த கஞ்சியை கொடுத்து உடம்பு அந்த ஆயில் மசாஜ் பண்ணும்போது அந்த டைம் தான் நல்லதுன்பா. அந்த கர்க்கட மாசத்துக்கே ராமாயண மாசம்னு தான் பேர் கேரளால. அப்ப அந்த 30 நாளும் உட்காந்து எல்லா இடங்கள்லயும் ராமாயணம் பாராயணம் பண்ணுவா. இந்த ராமாயண பாராயணமே அவளுக்கு ரிலாக்சேஷன் கொடுக்கும். அதனாலதான் அவ்வளவு அழகா இந்த நாலு மாசம் சாத்துர் மாசியத்துல இதெல்லாம் பண்ணதான், இதெல்லாம் பண்ணப்படாது. அந்த சமயத்துல சாத்துர் மாசி வர்ற சமயத்துல கடுகு கூட சேர்க்க மாட்டேன் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு. அப்ப இவ்வளவு தூரம் உடம்ப பத்தியும் மனச பத்தியும் காலத்தை பத்தியும் தெரிஞ்சு நம்முடைய பெரியவர்கள் பண்ணிருக்கா. அழகா இந்த உலகத்தோட இயற்கையை பத்தி சொல்லும் பொழுது பஞ்சபூதங்கள் இதெல்லாம் அடக்கிடுவோம். பஞ்சபூதங்கள் 5 elements என்ற கான்செப்ட் முதல் முதல் உலகத்துக்கு அந்த சயின்ஸ் சொல்லி கொடுத்தது சனாதனமான ஹிந்து தர்மம் தான். 5 elements முதல்ல ஆரம்பத்தை பார்த்தோம்னா ஸ்பேஸ் ஆகாசம் வெற்றிடம் அவ்வளவுதான், அங்க வேற ஒண்ணுமே கிடையாது. ஆகாசத்துக்கு என்னடா குணம் அப்படின்னா சப்தம் தான், சப்தம் ஒண்ணுதான் அவருடைய குணம். அதனால ஃபர்ஸ்ட் என்னடா இருந்ததுன்னா ஆகாசம் அப்படின்றார். ஜெகத் சிருஷ்டியை பத்தி சொல்லும் போது சொல்றா ஆகாசம், அதனுடைய குணம் சப்தம், அது பேர் தன்மாத்திரைன்னு பெயர். அவ்வளவு அழகா அந்த ஆகாசத்திலே அடுத்த என்னடா வந்ததுன்னா காற்று. காற்றுக்கு சப்தம் ஸ்பர்ஷம் ரெண்டு குணம் உண்டு, சப்தமும் உண்டு, மேலப்பட்டா உணர முடியறதான் சில்லுன் இருக்கு, ட்ரையா இருக்கு, சூடா இருக்கு. சப்த ஸ்பர்ஷம் முதல்ல ஆகாசம், ரெண்டாவது வாயு, அதுலேருந்து சப்தஸ்பர்ஷ ரூபம். இந்த சப்தஸ்பர்ஷத்தோட ரூபம் அப்படின்னு ஒரு தன்மாத்திரை சேரும் பொழுது, ஒரு குவாலிட்டி சேரும் பொழுது அக்னி. அக்னிக்கு சப்தம் உண்டு, தொட்டாசுடும், ரூபம் உண்டு, வரைஞ்சிட முடியும். நம்ம காத்த வரைய முடியாது இல்லையா, அதனால சப்த ஸ்பர்ஷ ரூபம் அந்த அக்னி வந்துடும். அதுக்கடுத்ததா பார்த்தோம்னா அதோட அழகா ரசம் அப்படின்ற ஒரு குவாலிட்டி சேரும் பொழுது, இந்த சேரும் பொழுது அழகா ஜலம் வந்துடுற. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச, தண்ணிக்கு ஸ்மெல் கிடையாது, காத்துக்கு ஸ்மெல் கிடையாது, இதெல்லாம் இதோட குவாலிட்டிஸ். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச ஸ்மெல் அப்படின்னு ஒரு குவாலிட்டி, கந்தம் ஒரு குவாலிட்டி சேரும் பொழுது பூமி. மண் வாசனை சொல்லுவோம், தண்ணி வாசனை கிடையாது. சிறுவாணி தண்ணி நன்னா நன்ன வாசனை சொல்ல மாட்டோம், சத்தியமா. இப்ப எப்படி சித்திக்கிறது, தண்ணி மாதிரி இருக்கு தண்ணி, உப்பு தண்ணி, ரசம்ன்ற டேஸ்ட் மட்டும் தண்ணிக்கு உண்டு, ஆனா அதுக்கு ஸ்மெல் கிடையாது. சாதாரண தண்ணிக்கு எந்த தண்ணிக்குமே ஸ்மெல் கிடையாது, காவேரியா இருக்கட்டும், தாமிரபரணியா இருக்கட்டும், கங்கையாவே இருக்கட்டும், யமுனையாவே இருக்கட்டும், சாக்கடைக்கு வேற விஷயம். நல்ல தண்ணிக்கு வாசனையே கிடையாது. சப்த ஸ்பர்ஷ ரச ரூப அழகா கந்தம் ஸ்மெல் உலகத்தை எத்தனை மண் வாசனை, பூ வாசனைனா இந்த பூக்கு வாசனை கொடுக்கற குவாலிட்டி தண்ணினால கிடையாது, காத்துனால கிடையாது, ஆகாசத்தினால கிடையாது, பூமினால, மண்ணோட சம்பந்தத்தினாலதான் வாசனை. செடி பழம் கொடி எல்லாத்துக்குமே, காய் எல்லாத்துக்குமே இந்த கந்தம் அப்படின்ற ஒரு குணாதிசயம், ஒரு குவாலிட்டி மண்ணில இருந்தான் வரும். இந்த பஞ்சபூதங்கள் இதை மீறி உலகத்தை வரதான் நீங்க சொல்லுங்க பாக்கலாம், சத்தியமா கிடையாது. இந்த அஞ்சு தான், இந்த அஞ்சத்திலே ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொன்னா கழிச்சுமா கடைசியில அழகா பூமியில இருக்க அந்த பூமி இந்த கந்தம் அப்படி போயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே ஜல ரூபமா இருக்கும். அந்த ஜலத்திலேருந்து அழகா ரசம் அப்படிங்கிற குவாலிட்டி எடுத்தோம்னா அக்னியா மாறிடும். அக்னிலேருந்து ரூபம்ன்ற ஒரு குவாலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சப்த ஸ்பர்ஷ காத்தா மாறிடும். ஸ்பர்ஷத்தையும் எடுத்துட்டோம்னா ஆகாசமா மாறும். ஒவ்வொன்னா சேரும் பொழுது அஞ்சாகிறது, அஞ்சுலேயே ஒவ்வொன்னா இருக்கும்போது ஒன்னாயிடும். அவ்வளவு அழகா ஆகாசம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் ஆஞ்சநேயர் சொல்றோம் இல்லையா, அந்த அஞ்சிலே அந்த பஞ்சபூதங்களை வச்சென்றே அவ்வளவு அழகா அஞ்சிலே ஒன்று பெற்றான் வாயு புத்திரன்றோம். அஞ்சிலே ஒன்றை தாவி அழகா சமுத்திரம் ஜலம்ன்ற ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு, பஞ்சபூதங்கள்ல ஒன்றான பூமியிலேருந்து பிறந்தவள் தான் சீதான், அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான். அவ்வளவு அழகா இன்னொரு ஊர்ல போய் ஜோரா அஞ்சிலே ஒன்றான அக்னியை வச்சான். இத்தனையும் ஒரு பண்றது எப்படி போனார்னா அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி ஆகாச மார்க்கமாக போன அஞ்சிலே ஒன்று ஆறுன்னா வழி. இப்படி பஞ்சபூதங்களை வச்சுட்டுதான் நம்ம எல்லாமே சொல்ற பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்களுடைய காம்பினேஷன் தான் நம்முடைய சரீரம், நல்ல பஞ்சபௌதீக சரீரம்னு சொல்லுவோம். சாதாரண பார்க்கலாம் உள்ளுக்குள்ள கபவாத பித்தம், இதை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்டே உண்டு ஆயுர்வேதம் சித்தா எல்லாமே. அப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தான் நம்முடைய நாக்கு மூக்கு ஒவ்வொன்றுமே இதனுடைய குணாதிசயத்திலேருந்து உண்டானது, இதனுடைய குணாதிசயம் இதுக்கு உண்டு அப்படின்னு. வயிற்றுலயே ஒரு அக்னி உண்டு, வயிற்றுச்சல் இல்ல அது வேற விஷயம், வயிற்றுலயே ஒரு அக்னி உண்டு. அகம் வைஸ்வா நரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதக பிராண அபான சமாயுக்தக பச்சாம்யன்னம் சதுர்விதம். பகவான் கீதையில சொல்றான், வைஸ்வானரன்ற அக்னியாக எல்லாருடைய உடம்புலையும் நான் இருக்கேன். அந்த வைஸ்வானரன்ற அக்னி தான் பசி, பசி ஒரு அக்னி தான், கரெக்டா அது அக்னி ஸ்வரூபம் பசி. அதனாலதான் சாப்பிடுறதே ஒரு யஜ்யம் ஹோமம்னு சொல்லுவா பெரியவா. ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்றார், யாராவது பகவத் சிந்தனையிலேயே இருக்கான்னா அவன் சாப்பிடுறது கூட ஹோமம் தான், ஏன்னா இந்த அக்னியில ஆகுதி பண்றான் இல்லையா, அதனால எல்லாம் அவனுக்கு தான். ஒரு சந்தர்ப்பத்துல கோபிகைகள்லாம் யமுனைய கடந்து துர்வாசர் இடத்துல போற, அழகா துர்வாசர் இடத்துல போற, கண்ணன் தான் அவளுக்கு வழி அனுப்பி வைக்கிறான், வழிகாட்டி கொடுக்கறான் போகிறதுக்கு. அழகா இந்த பக்கத்துல அந்த பக்கம் அவெல்லாம் போயாச்சு, துர்வாசருக்கு அழகா சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு, ஜோரா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்ன கோபிகைகள் சொல்றாங்க, எங்களுக்கு திரும்பி போகிறதுக்கு ஓடம் எதுவும் இல்லை, போட் எதுவும் இல்லை, நாங்க எப்படி அந்த பக்கம் போகிறது அப்படின்னு. அப்ப உடனேயே துர்வாசர் சொல்றார் கோபிகள் கிட்ட, யமுனை கிட்ட போய் சொல்லு, துர்வாசர் சதா எப்பொழுதுமே நித்திய உபவாசி, எப்பொழுதுமே சாப்பிடறதே இல்ல, பட்டினி கிடக்கிறாருன்னு போய் சொல்லு, யமுனை வழிவிடுவான். கோபிகள் கோவம் தொடுத்து, கஷ்டப்பட்டு நாங்க எல்லாம் அவ்வளவு பக்ஷணம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், நீ கூட 25 ஐட்டம் சொன்னாவா, இத்தனை ஐட்டம் பண்ணி கொண்டு வந்தோம் எல்லாத்தையும் நல்லா வழிச்சு முழுங்கிட்டு, என்னடானா இப்ப வந்து ஒன்னும் சாப்பிடல, நித்திய உபவாசின்னு சொல்றேள, இல்லமா நீ போய் சொல்லு யமுனை வழிவிடலாம் திருப்பி வந்து கேளு அப்படிங்கிற. போறா அழகா யமுனை கிட்ட சொல்றா, ஹே யமுனா தேவி, இந்த மாதிரி துர்வாசர் நித்திய உபவாசி எப்பொழுதுமே சாப்பிடாதவர் அப்படின்னு சொல்லி எங்க வழிவிடுன்ற, உடனே யமுனை வழிவிடுற. கோபிகள் அதிசயமா போயிடுறது. அப்புறம் அதிகாராணி யமுனா தேவி கிட்ட கேட்கிறாளா, ஆனா அநியாயமா இருக்கு. இல்லடா முதல்ல போகும்பொழுது வழி கேட்கும்போது கிருஷ்ணன் சொல்றான், கிருஷ்ணன் நித்திய பிரம்மச்சாரி சொல்லு வழிவிடும்ன்றா. அதுக்கே ராதிகா சொல்ற, நீ பிரம்மச்சாரியாடா உலகத்தை நம்புற மாதிரி இருக்காடா அப்படின்றா. அதுவே ஏற்கனவே ஒரு பெரிய ஷாக், இல்ல வேற இவர் நித்திய உபவாசின அடுத்த ஷாக் வேற. அப்ப யமுனை கிட்ட கேக்குறா, இது எப்படி நடக்கிறது, அவர் எப்படி உபவாசியா அப்படின்னு பொழுது அவர் சொல்றா, அவர் பகவத் தியானம் பண்ணிட்டே சாப்பிடுறார், உள்ளுக்குள்ள அக்னி இருக்கு, அந்த அக்னியில ஆகுதி ஹோமத்துல போடுவோம் இல்லையா பழங்க இதெல்லாம், அந்த மாதிரிதான் அவர் வயிற்றுக்கு போடுறார். நம்ம எல்லாம் யாராவது வயிற்று நினைச்சு சாப்பிடுறோம் சொல்லுங்க, பசிக்கு சாப்பிடுறோம். நம்ம எல்லாம் பசிக்கு சாப்பிடறத விட ருச்சிக்காக தான் சாப்பிட்டு இருக்கோம். வயிற்றுக்கு நல்லதுன்றது வாய்க்கு பிடிக்கிறது இல்லை, வாய்க்கு நல்லா இருக்கிறது வயிற்றுக்கு ஒத்துக்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா முக்காவாசி காம்ப்ரமைஸ் என்ன ஆகுறது, பரவாயில்ல நாக்கு நல்லா இருந்தா போதும், நல்லா கவனிச்சு பாருங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, காத்தால எழுந்து ஆஃப்னா காப்பி குடிக்கலாம், என்னமோ பண்றது தலையெல்லாம் பிராமணருடைய அது வியாதி, காபி குடிக்கல அப்படின்னா அவ்வளவுதான், நீங்க முகம் எல்லும் கொள்ளும் பிடிக்கும் ஹோல்டே அவ்வளவுதான். ஒரு காபி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா ஹோல்டே முடிஞ்சிருக்கு, எனக்கு எல்லா மூட் அப்செட் ஆயிருக்கு, காஃபி இல்லை அவ்வளவுதான். அதுக்கு பால் இந்த ஊர்ல தெரியாது, எனக்கு பால்காரனை திட்டி அவனுக்கு ஒரு அர்ச்சனை எல்லாம் பண்ணி ஆத்த பெரிய தகரம் நடக்கிறோடு, ஒரே ஜஸ்ட் சிங்கிள் கப் ஆஃப் காஃபி, ஒரு கப் ஆஃப் காஃபிக்கு அப்ப நாக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கறோம் பாருங்க. நிச்சயமா நாக்கு தான் நமக்கு பிராதான்யம். ஆனா மகாத்மாக்கள் மகா பிரிவாள்லாம் என்ன பண்றாளா, சரி இந்த அக்னிய சமன்படுத்தணும், இந்த அக்னிக்கு வேண்டிய அன்னத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சரீரம் தெம்பா இருக்கும், அப்ப நல்ல காரியங்கள் பண்ணலாம், பகவத் தியானம் பண்ணலான்றதுக்காக சாப்பிடுவாள். அதனால அவர் நித்திய பிரம்மச்சாரின்னு சொன்னது சத்தியந்தாமா, நாக்கு ருச்சிக்காக அவர் சாப்பிடல, பசிக்காக பகவான் இதை கொடுத்தான், உள்ளுக்குள்ளேயும் அக்னியா பகவான் இருக்கான், அதற்கு ஹோமம் பண்ணேன்னு சாப்பிட்டார் அதனாலே தான் அப்படின்னு யமுனா தேவி வியாக்யானம் பண்றாள். அப்ப இந்த உள்ளுக்குள்ளையும் ஒரு அக்னி இருக்கு. அந்த மாதிரி உடம்புல நிறைய பார்ட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ஒவ்வொரு பார்ட்டுமே நம்முடைய பஞ்சபூதங்களாலதான், ரொம்ப அழகா இருக்கும் அந்த எக்ஸ்பிளேஷன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாகவதத்துல இந்தந்த இந்திரியங்கள் இந்தந்த பஞ்சபூதங்களுடைய சம்பந்தம் அதனுடைய தாக்கம் அதுல ஜாஸ்தி. மூச்சு இழுத்து விடுறது வாயு தானே பேசா, ரெண்டு மூணு சொல்ற உங்களுக்கு மூச்சு இழுத்து விடுறது எல்லாமே வாயுனுடையதான், வாயுனாலதான் உள்ளுக்குள்ள பஞ்ச பிராணங்கள், பிராண அபான சமான தியான உதாரணம் எல்லாம் சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி பஞ்ச பிராணங்கள்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தான் சரீரம். இது நம்ம சரீரம் இல்லை, நீ எந்த சரீரத்தை எடுத்தாலும் இந்த பஞ்சபூதங்களுடைய காம்பினேஷன் தான். உலகத்துல நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, பஞ்சபூதங்களுடைய காம்பினேஷன் அவ்வளவு அழகா அது எல்லாமே இருக்கும். டீடைலா பார்த்தோம்னா அத்தனை விசேஷமா இருக்கும். அப்ப பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரை, பஞ்சபூதங்கள்ன்றது இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ், அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸோட குவாலிட்டிஸ் தான் பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் எப்படி சொல்றோம். அடுத்து சரீரங்களை பிரிக்கிறார் எப்படின்னா மூணு விதமான ஆகாரம் மெத்தடை வச்சுட்டு பிரிக்கிறார். அது ஒரு அழகான சயின்ஸ். சரீரத்துல நம்மளுடைய ஆகாரம் மேலிருந்து கீழே போடுறது, ரைட்டா, மிருகங்களுக்கெல்லாம் குறுக்கில் போகிறது, ஆடு மாடு பசு சிங்கம் இப்படி சாப்பிட்டு இப்படி குறுக்கில் டிராவல் பண்றது, நமக்கு மேலே இருந்து கீழே மிருகங்களுக்கு குறுக்கில் பறவை எல்லாத்துக்கும் குறுக்கில் தான் போகிறது, ரைட், தாவரங்களுக்கு கீழேந்து மேலே. இது நம்ம இந்தியன் சொல்லியிருக்கு, சிம்பிளாக நம்ம டெய்லி பார்த்துக்கணும், நமக்கு தெரியறதில்லை. இது வரைக்கும் நம்ம பெரியவா ரிசர்ச் பண்ணியிருக்கா, அப்போ எத்தனை டீட்டெயில்டா தெரியும்னு பார்த்துக்கோங்க. ஆகாரம் இவ்வளோதான், இந்த மூணு மெத்தடு தான், ஒன்று மேலேருந்து கீழே இல்லாட்டி குறுக்கில் இல்லாட்டி கீழே இருந்து மேலே. இத்தனை அழகா இந்த ஆகாரங்களை கொண்டு பிரிச்சு விடுறான். இந்த கேட்டகரி பிரிக்கிறது இப்படிதான் பிரிக்கிறான், இவ்வளவு அழகா பிரிச்சு விடுறான். அதுக்கப்புறமா 84 லட்சம் விதமான சரீரங்களை 4 விதமா பிரிச்சு விடுறான். முட்டையிலேருந்து உண்டாகிறது, விதையிலேருந்து உண்டாகிறது, கர்ப்பத்திலேருந்து உண்டாகிறது, வியர்வை, இந்த 4 கேட்டகரி தான் எல்லா ஜீவராசிகளுடைய உடம்பும் அடங்குறது. இத்தனை அழகா ஆகாரங்களை கொண்டு பிரிச்சு விடுறான். அழகா 4 விதமாக உற்பத்தி ஆகக்கூடிய விஷயங்கள் விதை இதெல்லாம் கொண்டு, அதுல 84 லட்சம் வெரைட்டிஸ் ஆஃப் சரீரங்கள், ஆத்மா கோடி கணக்கு, எத்தனை கணக்கு யாருக்குமே தெரியாது பகவானை தவிர. அப்படி 84 லட்சம் விதமான சரீரங்களை 4 விதமா பிரிச்சு விடுற, இப்படி ஒவ்வொன்னத்தையா பிரிச்சு 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 பிரிச்சு, அதுல வசத்தி மனுஷ ஜென்மம், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அந்த உடம்புலேயும் உடம்பையும் அவ்வளவு அழகா டீட்டெயில்ஸா பிரிக்கிறா. உடம்புல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு வரும்போது சொல்றா, பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள். உடம்புல என்னடா இருக்கு அப்படின்னா பஞ்ச கர்மேந்திரியங்கள், கர்மாக்கள், கர்மாக்கள் ஒரு காரியங்கள் பண்றதுக்காக இருக்கக்கூடிய இந்திரியங்களை கர்மேந்திரியங்கள்னு சொல்லுவா. பேசுறோம், தூக்கத்தை கூட பேசிட்டு இருக்கோம், இது ஒரு கர்மேந்திரியம். கை எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இது ஒரு கர்மேந்திரியம். கால் நடக்கிறோம் ஓடுறோம், இது ஒரு கர்மேந்திரியம். மல மூத்திர விசர்ஜனம் பண்றோம் இல்லையா, நம்முடைய குஹ்ய பிரதேசங்கள், அது ரெண்டு கர்மேந்திரியம். சோ 5 கர்மேந்திரியங்கள், வாய் கை கால், நம்ம மலமூத்திர விசர்ஜனத்துக்காக இருக்கக்கூடிய இடங்கள் ரெண்டும், இது 5ம் கர்மேந்திரியங்கள். அடுத்து 5 ஞானேந்திரியங்கள், ஒன்னு ஒரு அந்த இந்திரியத்து மூலமா வி ஆர் கெட்டிங் நாலேஜ், ஒரு ஞானம் கிடைக்கிறது. கண், கண்ணால பாக்குறோம், இவா குண்டா ஒல்லியா கருப்பா செவப்பா, எத்தனை தூரத்துல இருக்கா, குட்டையா நெட்டையா, இத்தனை நாலேஜ் கண்ணிலேருந்து கிடைக்கிறது. என்ன கலர்ஸ், இவ்வளவு நாலேஜும் கண்ணிலேருந்து கிடைக்கிறதுனால கண் ஒரு ஞானேந்திரியம். காது, சப்தம், என்னோட போன் அடிக்கிறது, அலாரம் அடிக்கிறது, ட்ரெயின் போகிறது, மழை பெய்யறது, குழந்தை அழறது, எத்தனை சவுண்ட், சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை காதுனாலதான் நம்ம உணர்றோம். அதனால காது ஒரு ஞானேந்திரியம், கண் ஒரு ஞானேந்திரியம், காது ஒரு ஞானேந்திரியம். மூக்கு, வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்மெல், இந்த டியோன் அண்ணா இருக்கு, அந்த பக்கம் நாடுறது, வயிறு அதை தாங்க முடியல, ரோஜா என்ன ஸ்மெல் இருக்கு, இந்த காட்டுப்பூ நாடுறது, பா என்ன மாத்த வெங்காயம் பஜ்ஜி பண்றா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், இன்னைக்கு ஆத்திரம் இந்த சமையலா, எனக்கு வாசனையே தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னு இல்லையா, இந்த ஸ்மெல், இதை வச்சு இந்த குழந்தை ஆய் போயிடுது, ஸ்மெல் வருது அப்படின்னு, ரைட். சோ இதை பத்தி ஒரு ஞானம், விதவிதமான ஸ்மெல், சுகந்தம் கந்தம், சுகந்தம் துர்கந்தம், கந்தம்னா நார்மலா ஸ்மெல்ல பத்தி சொல்ற வார்த்தை, சுகந்தம்னா நல்ல வாசனை, துர்கந்தம்னா நாற்றம், நாற்றம்ன்ற வார்த்தையை விட துர்நாற்றம் தான் சொல்லணும், நாற்றம்ன்றது பொதுவாகவே ஸ்மெல் இவ்வளவுதான். சோ இதை பத்தி சொல்ற காட்டி கொடுக்கிற ஒரு ஞானேந்திரியம் மூக்கு, கண்ணு காது மூக்கு, பெஸ்ட் ஞானேந்திரியம். உப்பு, ஒரு கல் உப்பு குறைஞ்சிருக்கு, காஃபி கொஞ்சம் சூடா இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்திருக்கும், தோசை லேசா முருவலா இருந்தா அமக்கலமா இருந்திருக்கும், மிளகா பொடியில கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கு, டு த பாயிண்ட், ரைட், பொங்கல்ல நெய் குறைச்சலா இருக்கு, எல்லாம் நீங்க கண்ணை கட்டிட்டு ஒரு ஐட்டத்தை கொடுத்து சாப்பிட்டு என்ன கிளியா சொல்லுவோம், ரைட். நம்ப வேண்டாம், குழந்தைகளே நீங்க பாருங்க, என்னைக்கா சமயத்துல அவசரத்துல ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு அம்மா தானே இருக்கு ஃபுட்டு கலக்கி கொடுத்துருவா, தூந்து பூ உடனே வாயில போட்டு பார்த்தா சர்க்கரை இல்லாதான் துப்புறது. எவ்வளவு அதுக்கு பெருசா அது சுகர் எல்லாம் தெரியாது, அது என்ன இன்கிரீடியன்ஸ் தெரியாது. ஆனா அத்தனோண்டுக்கு நாக்குல ஒரு டேஸ்ட் பழகிடுச்சுன்னா எனக்கு கிளீனா சொல்லுவோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணத்துல ஒரு காஃபி குடிச்சோம் அப்படியே நாக்குல நிக்கிறது அப்படின்னு. ரைட், வாரத்துல ஒரு இட்லி சாப்பிட்டேன், சில பேர்ல உங்க காத்துல அன்னைக்கு சாப்பிட்ட இட்லி அப்படின்னு. அப்ப இந்த டேஸ்ட் பட் இருக்கு பாருங்க, வெரி பவர்ஃபுல். அத்தான விஷயத்தையும் கிளீனா சொல்லிடும், அவ்வளவு அழகா ஜோர. அதனால இது ஒரு ஞானேந்திரியம், கண்ணு காது மூக்கு நாக்கு கிளீனா தெரியறது, ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்கு, கொசு கடிக்கிறது, இல்லாட்டி குழந்தை தொடறது, இல்லாட்டி மனைவி தொடறது, ஒரு டிரெஸ் இந்த டிரெஸ் கத்த கத்த கத்தேன் இருக்கு, இதை போட அப்பாடான் இருக்கு. இந்த இது ஒரு ஞானேந்திரியம். இப்படி 5 ஞானேந்திரியங்கள், கண்ணு காது மூக்கு நாக்கு தோல், இந்த 5 ஞானேந்திரியம். வாய் வேற நாக்கு வேற, வாய் கர்மேந்திரியம், நாக்கு ஞானேந்திரியம். வாய் ஒரு கர்மேந்திரியம், கை கால் கர்மேந்திரியங்கள், அதுக்கப்புறமா மலமூத்திர விசர்ஜனத்துக்காக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கர்மா பண்றதாம். அதனால இந்த 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். என்ன அழகா சொல்லியிருக்கா பாருங்க, அதாவது இவ்வளவுதான்ப்பா உடம்பு, உன்னுடைய 5 ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியோட சென்சஸ்லாம் இப்படிதான் இருக்கு. இது இது இதுக்கு 1008 விதமான விஷயங்கள்லாம் சொல்றா. இதுல பார்த்தோம்னா ஒவ்வொரு உங்களுக்கா உத்தவ கீதை அவதூத கீதை இதுலெல்லாம் ஞானிகள்லாம் ரொம்ப அழகா வர்ணிக்கிறா, எதது எதனால மாட்டின்ட்டு வாழ்க்கையில படாத பாடுபடுறது. அதுல மீனை பத்தி சொல்லும்போது நாக்குனால மாட்டிக்கிறது, தூண்டில் இருக்க புழுவை பார்த்து வா ரொம்ப டேஸ்டா இருக்குமே அப்படி போய் மாட்டிக்கிறது அப்படின்னு. யானை, இந்த யானை எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா ஒரு பெண் யானையை கட்டி வச்சுட்டா போதுமா, ஆ இது ரொம்ப அழகா இருக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பெண் யானை கிட்ட போக போகும்போது தானா பள்ளத்தை விழுந்து மாட்டிக்குமா. இப்படி எந்தெந்த விஷயங்கள்னால எந்தெந்த ஜந்துக்கள் எப்படி வாழ்க்கையில மாற்றுறது, இதுவே ரொம்ப அழகா சொல்லி வைக்கிறா. அப்படி இந்த 5 இருக்கு, நம்ம எவ்வளவு இருக்கணும், ஒவ்வொரு சென்ஸுக்கே ஒவ்வொன்னு இந்த பாடுபடுறது. ஒரே நாக்குன்ற ஒரு விஷயத்துல மீன் இந்த பாடுபடுறது, டேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்துக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்னத்துக்கும் படுறதுன்னா இந்த 5 சென்சஸும் இருக்கக்கூடிய நாம எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளவு பகவத் விஷயங்கள், ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள். அதனாலதான் ரொம்ப அழகா பெரியாழ்வார் பகவான் ரங்கராஜனிடத்துல பிரார்த்திக்கிறார், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே, ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடி அடைந்தேன், ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. இன்பழகா பெரியாழ்வார் சொல்லார், ரங்கா முடியாத சமயத்தை நீ காப்பாத்துவேன்னுதான் உன்னிடத்த நான் வந்து காலில் விழறேன், என் உடம்பு நன்னா இருக்கும்பொழுது இப்பொழுதே நான் சொல்லி வச்சுடுறேன், நீ யானை கனுகிரகம் பண்ணாய், கஜேந்திரன் யானை கத்தினவன ஓடி வந்து காப்பாத்தினாய், அதனால நான் சொல்லி வைக்கிறேன் என்ன காப்பாத்து அப்படின்னு. அப்ப பகவான் ரங்கராஜன் சொன்னாராம், ஸ்ரீரங்கம் ரங்கநாதன், யானை மாதிரி கஷ்டத்துல இருக்கும்போது கூப்பிடு, அப்ப நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு விட்டாராம். அப்ப பெரியாழ்வார் சிரிச்சுட்டே சொன்னாராம், யானைய பிடிச்சது ஒரு முதல்ல, அதுவும் அது காலை மட்டும்தான் பிடிச்சது, வாயெல்லாம் இதுவா இருந்து அழகா கத்தி எடுத்து என்ன பிடிச்சிருக்கிறது 5 முதல்ல, கண்ணு காது மூக்கு நாக்கு உடம்பு தோல் இது எல்லாம் ஒவ்வொரு பக்கம் என்ன பிடிச்சிருந்துருக்கு, ஏதோ இன்னைக்கு ஓ மேல ஞாபகம் வந்து எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால ரங்கான்னு சொல்றேன். ரொம்ப கஷ்டம், கடைசி காலத்துல நினைப்பனான்னு தெரியாது, நினைப்பனான்னு தெரியாது, நினைக்க மாட்டேன் அப்படின்றா. அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், நான் நினைக்க மாட்டேன்ப்பா, என்னால நினைக்க முடியாது, ஏன்னா அசக்தன் எனக்கு தெரியும், நான் நன்னா இருக்கும்பொழுதே அவனை நினைக்க மாட்டேங்க, முடியாத சமயத்தில் அவன் நினைக்க போறேன், சத்தியமா நினைக்க மாட்டேன், அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியான். அதனால அப்போதைக்கு அட்வான்ஸ் புக்கிங், ஆழ்வார் சொல்ல அப்போதைக்கு முதல் முதல் அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பிச்சது ஆழ்வார் தான், இல்ல மோட்சம் வரைக்கும் இவெல்லாம் முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் டிக்கெட் எல்லாம் பிளாக் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி மோட்சத்துக்கு டிக்கெட் நான் பிளாக் பண்ணி வைக்கிறேன், நான் மறந்துடுவேன், நீ ஞாபகம் வச்சுக்கோ, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அதனால நீ ஞாபகம் வச்சு எனக்கு முடியாத சமயத்துல நீ அழகா என்ன வந்து காப்பாத்தி இந்த சரீரத்தை விட்டு கிளம்பும் பொழுது வைகுந்தத்துக்கு அழைச்சிட்டு போவோ அப்படின்னு பிரார்த்திக்கிற. அப்ப அந்த இந்திரியங்கள்லாம் நம்மள அது இஷ்டத்துக்கு இழுக்கிறதா, அதாவது இஷ்டத்துக்கு இழுக்கிறது. யாரும் பார்த்தோம்னா கண்ணுக்கு கேட்கறதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, காது கேட்கறத கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஒரு நாய் பக்கத்துல உட்காந்து கத்தின் இருந்தா ஆஹா நன்னா கத்துறதுன்னு கேட்கவா போறோம்? சத்தியமா கேட்க மாட்டோம். இல்லாட்டி அவருடைய காலம்பரை இந்த போன் அடிக்கும் அந்த அஞ்சு மணிக்கு நல்லா அலாரம் வச்சுருமா வச்சுக்கோங்களேன், அந்த அலாரம் கேட்கறதுக்கே நவாசமா இருக்கும். இப்ப நானே படுத்தேன், அதுக்குள்ளேயா அலாரம் அடிக்கிறது. அதுக்காக நம்மளே ஸ்பெஷல் டெக்னிக்கலா வச்சிருப்போம், பத்து நிமிஷம் கேடிக்காரத்தை ஃபாஸ்டா வச்சு இன்னொரு 10 minutes இருக்கு, ஒரு செல்லர் தூக்கம் தூங்கி அதுக்கப்புறம் சோம்பேறி தூக்கம் தூங்கி அப்புறம் இன்னைக்கு லேட்டா போயிடுது. இதே தான் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கு, புதுசே கிடையாது என்ன, இதே தான் பல வருஷங்களா நாம சொல்லிட்டே இருக்கோம். அதனாலதான் ஆழ்வார் சொல்றார், என் மனசு எனக்கு தெரியும்பா, என் புத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா அவர் நிக்கிறார். சத்தியமா 24 தத்துவங்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சாங்கிய தத்துவம், சாங்கியம்னா சங்கியா அப்படின்னா கவுண்ட் எண்ணிக்கை. இத பேஸ் பண்ணிட்டு கபிலர் ரொம்ப அழகா சாங்கிய தத்துவம் அப்படின்னு கபிலாச்சாரியா சொல்ல அழகா, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், அகத்தத்துவம், மகத்தத்துவம், ஜீவாத்மதத்துவம், பரமாத்மத்துவம் எல்லாம் முடிச்சுடு, இவ்வளவுதான் உலகம் அப்படின்னு அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் கபிலாச்சாரியர். அப்ப இந்த அஞ்சு இந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள், அஞ்சு ஞானேந்திரியங்கள், இதை தாண்டி மனசு, மனசுக்காக இதுவா இதுங்களுக்காக மனசான்னு தெரியாது நமக்கு. சமயத்துல மனசு சொன்னா கேட்கறதே இல்ல, மனசுக்கு உருவம் கிடையாது, தாட் ப்ராசஸ் அது சஞ்சலம். இவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கா, புத்தி வேற மனசு வேற, புத்தி வேற மனசு வேற, புத்தி எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கும், மனசு எல்லாத்தையும் அப்படி ஆலோசனை பண்ணி இப்படி இழுக்கும் அப்படி இழுக்கும் எல்லாம் பண்ணும். இந்த புத்தி வேற மனசு வேற அவ்வளவு அழகா புத்தி மனசு இவ்வளவும் சொல்றார்கள். இவ்வளவுதான் நம்ம, இதெல்லாம் கடந்த ஒரு ஆத்மா நாம, அவ்வளவு பவர்ஃபுல். இந்த வெறும் உடம்பு இல்ல நாம, கண்ணுலனா கூட ஆத்மா பார்க்க முடியும், ராத்திரி சொப்பனம் பார்க்கணும். சில பேருக்குலாம் கண்ணாடி போடாமல் தெரியாது, கண்ணாடி போட்டா தூங்குற சொப்பனம் பாக்குறதுக்கு நல்லா கிளியரா, கலர்லாம் கிளீனா தெரியுது, பிக்சர்லாம் ரொம்ப கிளியரா தெரியுது. ஆத்மாவுக்கு கண் இல்லாமலும் பார்க்க முடியும், யாரும் பேசாம கூட அதுக்கு காதுக்கு கேட்கும், வாய் இல்லாமலும் பேசும், கால் படுத்துட்டு தான் இருக்கு, ஆனா ஓடுறோமோ சொப்பனத்துல எப்படி ஓடுறோம், அத்தனை பலம் உண்டு. அப்ப இந்த அஞ்சு கர்மேந்திரியங்கள், அஞ்சு ஞானேந்திரியங்கள், இந்த மனசை தாண்டின ஒரு பெரிய பவர்ஃபுல் ஆத்மா நாம. நாம இந்த உடம்புல இருக்கோம், நாம இந்த உடம்பு இல்லை. நம்ம யார் அப்படின்னா, நம்ம உடம்பு தானே எல்லாரும் அடையாளம் காட்டுறோம், இந்த உடம்ப கடந்த ஒரு ஆத்மா தான் நாம. இந்த உயிர் உள்ளுக்குள்ள அப்படி அழகா இருக்கும், இதே ஆத்மா இங்க வெளில போயிடுதுன்னா இது பேசாது, இது பார்க்காது, இது கேட்காது, இது மேல கொண்டு நெருப்பு போட்டாலும் தெரியாது, இதை கொண்டு ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சாலும் தெரியாது, இதுக்கு என்ன ஊட்டினாலும் உள்ள போகாது, இதுக்கு ஜீரணமும் ஆகாது, ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் இருக்கும் ஆனா டீகம்போஸ் ஆகும். இன்னொரு ஆத்மா இருக்கிறதுனாலதான் இது இருக்கு. சமயத்தாக கை உடஞ்சு கொடுத்தோம், உடனே அழகா கட்டு போடுறோம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்றோம், செட்டில் ஆகுறதோன்னு அதே பணத்துக்கு பண்ண அவ்வளவுதான். அப்ப அந்த ஆத்மாவுக்கு அத்தனை பலம் உண்டு, அந்த ஆத்மா தான் நாம. வி ஆர் வெரி பவர்ஃபுல். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம உடம்ப வச்சிருந்து, இல்லாடி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்து நான் சரியில்லை, இல்லாட்டி நான் வீக்கா இருக்கேன், நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய பழைய அனுபவங்கள், பயம், சுத்தி இருக்க மனுஷாளுடைய தாக்கம், சொசைட்டியுடைய தாக்கம், எல்லாம் தான் நம்மளை படுத்தணும் நிஜமா. அதனாலதான் சொல்ற செல்ஃப் ரியலைசேஷன் சொல்ல தெரியுமா, இந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்காக தான் இவ்வளவு பெரிய சயின்ஸ் சொல்லியிருக்கா, இது இல்ல இது இல்ல, நேத்தி 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 நேத்தி, இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு போனா கடைசியில இது எல்லாத்துக்கும் பலமுடைய ஒரு ஆத்மா நான். நமக்கு ஒண்ணும் இந்த ஆசைகளை ஜெயிக்கிறதுலாம் ஒரு கஷ்டமே கிடையாது. சின்ன வயசுல பலூனுக்கு பொம்மைக்கும் கதறி கதறி எழுதிருக்கும் ரைட். ஒரு ஸ்டேஜ்ல பலூனுக்கு குழந்தை எழுதாங்க, பலூனுக்கு போய் அழுகியே நம்ம கேட்டிருக்கோம், ஐத்திகாரம் அழகாத மானத்தை வாங்காது, பலூன் தானே வாங்கி தொலைஞ்சு தொலைஞ்சு சும்மா இரு வாய மூடு அப்படின்னு. இதே பலூனுக்கு நம்ம பண்ணாட்ட காலத்து நம்ம அப்பா அம்மாவை கேட்டா தெரியும், இப்ப ஏன் பலூன் மேல ஆசை இல்லை. இப்ப பலூனுடைய விஷயம் நமக்கு தெரிஞ்சு போயிடுது, பலூனை விட பெருசா ஒண்ணு கிடைச்ச உடனே பலூனை விட்டோம், அதை விட இன்னொன்னு பெருசா கிடைச்ச உடனே அதை விட்டோம். ராத்திரி தூக்கம் வர வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருப்போம், தூக்கம் வந்தா கையில இருந்து மொபைல் போன், ஐபோன் வழது கூட தெரியாது, டிவியில பாத்துட்டு இருக்கிறது தெரியாது, பக்கத்துல இருக்கிறது தெரியாது, ஒவ்வொன்னா விடுறோம் பாருங்க. அப்ப தூக்கம்னு ஒண்ணு பெருசா வரும்பொழுது அப்ப கணவன் யாரும் பக்கத்துல இருந்தா பிடிக்கும், இப்படி யாரா சத்தம் போட யாரா பக்கத்துல பேசுறாங்க, சும்மா உனக்கு தூக்கம் வேணா நீ பேதான் பண்ணு, என்ன விட்டுடு. அதெல்லாம் பெரியவா சொல்ல, தனியாத்தான் வந்தோம், தனியாத்தான் போக போறோம், தனியாத்தான் இருக்கும், போனா போறது ஒரே ஆத்தில எல்லாம் ஒன்னா இருந்துட்டு இருக்கும். வெரி சிம்பிள். அது எப்பெல்லாம் ரெண்டு பேர் சொன்னால ஒத்து போறதோ கொஞ்சம் தான், கண்ணே மணியே முத்தே தான் ஒத்து போல. அதுக்கப்புறம் நீ உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிஹேவியர் சேஞ்ச் ஏதா இல்ல, சுயநலம் ஒத்து போறதுனாலதான். அப்ப நம்மளாலையும் ஆசைகளை ஜெயிக்க முடியும், ஆசைகளை கடக்க முடியும், ஆசைகளை விட முடியும். இது மட்டும் ட்ரையா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. சில சமயத்துல நம்ம குழந்தைகளோட விளையாடுவோம், பொம்மைகள்லாம் வச்சுண்டு, நமக்கு அந்த விளையாட்டுல ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு, ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஏதோ அதுக்கு டைம் பாஸ் ஆகணும், அது பால் அவுட் இந்த அப்படின்னு திருப்பி அது அப்படின்னு நினைச்சு அப்பா அவன் ரொம்ப ஆசையோட விளையாடுறான்னு நம்ம எப்படி உருட்டே டைம் பார்த்துட்டு இருப்போம். கொஞ்ச நாள் விளையாடுனா தானா தூங்கிடும், சரி நமக்கு பொழுது போகிற உட்காருமோ, நமக்கு முடியல பிடிக்கல வேற நாட்கள், நமக்கு நினைச்சு எல்லா கமிட்மெண்ட்ஸ் அடிய வச்சிருக்கோம் இல்லையா. ஆனா இதுல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா கூட இதுக்காக வேலை பண்றோம். எத்தனை சந்தர்ப்பத்துல ஆபீஸ் ரொம்ப சின்சியரா ஆசையா, ஆஹா நான் ஆபீஸ் போறேனே அப்படி குதிச்சு யார் போயிருக்கா, எல்லாம் வயிற்று பழப்பு. அடுத்தவன் அப்படி கை நீட்டப்படாது, ஏழ்மை பயம், தரித்திர பயம், எல்லாரும் கர்மயோகி மாதிரி சமத்தா கஷ்டமோ நஷ்டமோ வெயிலோ மழையோ தலைவலியோ ஜுரமோ போயிடுவோம், சமத்தா என்ன வேணா இருக்கணும். ஏன்னா பசி பயம், யார்கிட்ட கையேந்திர கூடாதுன்னு கவலை. அப்ப ஈடுபாடே இல்லாம அதுக்கப்புறம் ஈடுபாடு வர, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பல விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்னு முக்கியம் அப்படின்னு வரும்பொழுது தானாகவே நிறைய விஷயங்களை விட்டுடும். எங்கேயா டிராவல் பண்றோம், ரொம்ப லாங் டியூரேஷன் ஃபிளைட்ல எல்லாம் டிராவல் பண்றோம், எங்கேயோ டிரான்சிட்ல இருக்கோம் அப்படின்னா எங்க இடம் கிடைச்சாலும் படுத்துவோம், ஒரு ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். யாரா பார்த்து யார் வேணா பாரு, எனக்கு தூக்கம் வருது என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். இத்தனை பேர் உட்காரால இல்ல, மூணு பேர், நான் மூணு பேர் உட்கார சீட்டு நான் படுது, எனக்கு தூக்கம் வருது அவ்வளவுதான். அப்ப ஒன்னு முக்கியம்னு வரும்பொழுது பல விஷயங்களை வரும். அப்ப இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆத்மா நாம, சரியா? இந்த இந்திரியங்களை தாண்டி மனசை தாண்டி இதை எல்லாத்தையும் வேலைக்காரனா வச்சுண்டு ஜெயிக்கிற ஆத்மா நாம. ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல இதெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்துறது நம்மளை நாமளே மயங்கி ஏமாத்தின் இருக்கோம், நம்மளே நம்மளை ஏமாத்திக்கணும். நம்ம ரொம்ப பவர்ஃபுல் ஆத்மா, இதைத்தான் இந்துசம் இவ்வளவு அழகா ஒவ்வொரு விதமான சயின்ஸ் சொல்லி இதெல்லாம் கடந்த ஆத்மா நீ அப்படின்ற. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ராஜா ஒரு ரிஷிய பார்க்க போறான், அழகா ரிஷிய நமஸ்காரம் பண்றான். ஒரு ரிஷி பாக்குறார், நீ யார் அப்படின்ற. அண்ணா சொல்றான், நான் ராஜா, இந்த நாட்டு ராஜான்னா. அண்ணா சிரிக்க, அவனோட போஸ்ட் கேட்கிறேன், நீ யாருன்னு கேட்டேன் அப்படின்ற. நம்ம எதை கேட்ட உடனே தான் சொல்றோம், அவனோட போஸ்ட் அது ராஜான்றது, என்னோட போஸ்ட் உனக்கு கிடைச்சிருக்க ஒரு போஸ்ட், உனோட இது அவ்வளவுதான். ராஜா அப்படி பார்த்தது இதற்கு எல்லாருக்கும் நான் ராஜான்னு சொல்லி பழக்கப்பட்டவன். திருப்பி நீ யார் அப்படின்னா அப்படி ரொம்ப பார்த்தான், ரொம்ப பசியோட இருக்கேன், அப்பதான் சாப்பாடு கொடுங்க, அப்புறம் யோசனை பண்ணி சொல்றேன். உடனே அழகா சாப்பாடெல்லாம் கொடுத்த, சாப்பிட போனா கைய பிடிச்ச, நீ முதல்ல நான் ராஜான்னு, அப்புறம் நான் பசியோட இருக்கேன், இது எது உண்மை அப்படின்னு. சாப்பாடு கீழே போட்டான், சாப்பிட்டமா வேண்டாமா, சாப்பாடையும் கொடுத்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா என்ன பண்றது அப்படின்னு. சரி சாப்பிடுறான்னு அதுக்குள்ள எங்கேருந்தோ அவனுடைய ஒரு சேவகன் ஓடி வந்தான், இந்த மாதிரி பக்கத்து நாட்டு ராஜா சண்டைக்கு வந்துட்டான், பெரிய யுத்தம் ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு. உடனே வேகமா எழுந்தா ஞானி கையை பிடிச்சார், உட்காந்து சாப்பிட்டுட்டு போ, இல்ல இல்ல நான் ரொம்ப பரபரப்பா இருக்கேன். திருப்பி ஞானி கையை பிடிச்சார், முதல்ல ராஜான்னாய், அப்புறம் நான் பசியோட இருக்கேன்னாய், அப்புறம் நான் பரபரப்பா இருக்கேன்ற, நீ யார் அப்படின்னா. அவன் சொன்ன, ரொம்ப அழுகையா வருது, ரொம்ப படுத்துறேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா. அவர் சொன்ன, முதல் டென்ஷன் எல்லாம் நிதானமா இரு, தளபதிய அழகா யுத்தத்தை ஆரம்பிக்க சொல்லு, நீ ஏற்கனவே களப்பா இருக்காய், இதுல போய் நீ பண்ண ஒன்னும் பண்ண முடியாது, நீ நல்லா சாப்பிடு, தெம்பு வரும், அதுக்கப்புறம் போகலாம், அதுக்குள்ள படையை நடத்திட்டு கவலைப்படாது அப்படின்ட்டு. ராஜா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அழகா போயாச்சு. ராஜா சாப்பிட்டு முடிச்சான், அப்பாடா நான் திருப்தியா இருக்கேன் அப்படின்னா. திரும்பி ஞானி கேட்டார், நீ ஒன்னே ஒரே விஷயத்த மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, நான் ராஜான்னாய், அதுக்கப்புறம் நான் களப்பா இருக்கான்னாய், அதுக்கப்புறம் நான் பரபரப்பா இருக்கான்னாய், இப்ப நான் திருப்தியா இருக்கேன்னா, நீ யார் அப்படின்னா. அவன் சொன்ன, புரியல சொன்னார், நீ எல்லாம் சொன்ன விஷயத்துல ஒன்னே ஒன்னு மட்டும் காமனா இருந்து கவனிச்சியான்னா. என்ன அப்படின்னா, நான்ன்ற ஒண்ணு, நான் பரபரப்பா இருக்கேன், நான் பசியோட இருக்கேன், நான் திருப்தியா இருக்கேன், நான் ராஜா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணு, நான் அந்த நான்ற ஆத்மாதான் நீ அப்படின்னா. பெரிய ரியலைசேஷன் கிடைச்சதான் அவனுக்கு, சத்தியம் அந்த நான். நான் நம்ம எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்ல, நான் அந்த நான்ற ஆத்மாதான்
ஆத்மா. இந்த சரீரம் இல்லை, சரியா? இந்த உடம்புன்றது நம்ம வாழறதுக்கான ஒரு இடம், அவ்வளவுதான். ஒரு வீடு சொல்ல வீடு மாறுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சரீரங்கள் மாறுறது. இதுதான் புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். இதுதான் இந்த சரீரங்கள் வீடு மாறுவோம் இல்லையா, எத்தனை ஒவ்வொரு வீட்டுல மாறிருப்பா, எத்தனை வீடுகள் மாறிருப்பா இல்லையா, எத்தனை வீடுகள் மாறினாலும் நீங்க இருக்க, வீடு மாறினா நீங்க தானே. அந்த மாதிரி இந்த சரீரங்கள் மாறும், அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் நாம. இதுதான் ரீபர்த், சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அப்படின்றோம் இல்லையா, இதைத்தான் ரீபர்த் சொல்றோம். இந்த சரீரம் மாறும், இந்த சரீரத்தை விட்டுட்டு போவோம், அடுத்து இன்னொரு சரீரம். இந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி இதுல பண்ண கர்மாக்கள், பிராரப்த கர்மா, தாக்கம், அந்திம கால ஸ்மரண, இதெல்லாம் வச்சுண்டு அடுத்ததான சரீரம், அடுத்த சரீரம் கிடைக்கிறது. அதை வச்சு இப்படிதான் பல கோடி ஜென்மாவா பல கோடி சரீரங்கள்ல நாம சுத்தின்னு இருக்கோம். சோ இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், இதுக்குள்ள சுத்தின்றிருக்கிற ஆத்மா தான் நாம, அதே ஆத்மா தான். இப்ப நாம இந்த உடம்புல இருக்கோம், நாளைக்கு சிங்கமா பிறந்து வச்சுக்கோங்க, சத்தியமா சிங்கமா தான் பிஹேவியர் இருக்கும். அதே சிங்கமே அடுத்த ஜென்மால மானா பிறந்தா மான் மாதிரி அதுக்கு பயம், மானுக்கு சுபாவமாக சிங்கத்தோட கர்ஜனை கேட்டா பயம். அதுக்கு யாரும் வந்து கிளாஸ் எடுத்து சிங்கம்னா நீ பயப்படணும் சொல்லித்தர்ற, சிங்கம் அடிக்க வந்தா நீ ஓடணும், யாரும் சொல்ல. அது சுவாவமாவே இந்த சரீரத்துக்குன்னு ஒரு குணாதிசயம், அந்த சரீரத்துக்கு தான் குணாதிசயம். நாய்க்கும் பூனைக்கும் பார்க்கணும், டாமன் செர்ரி பார்க்கணும், என்னதான எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆரம்பம் எங்கேயும், அந்த சரீரத்தினுடைய சுவாவம் இப்படிதான். எலிய பார்த்தா பூனைக்கு பிடிக்காது, பூனையை கண்டா எலிக்கு பயம். இது காமன், இது யூனிவர்சலா எல்லா இடங்கள்லயுமே சில விஷயங்கள் இப்படிதான். சிலதெல்லாம் பார்க்க எவ்வளவோ பெட்டனிமல் இருந்தாலும் நாய் தானே வசதியா வச்சுருக்கும், சரியா? சம்ஸ்கிருதத்துல நாய்க்கு பேரு கிராம சிம்மம்னு பேரு, கிராமத்து சிங்கமாது. ஏண்டானா அவளுக்கு கத்தி கத்தி பயமுறுத்ததான், அது தவிர யாரும் பயமுறுத்துறதுக்கு ஆளே கிடையாது கிராமங்கள்ல, கிராம சிம்மம்னே பேர். அப்ப இந்தந்த சரீரங்களுக்கு இந்தந்த குணாதிசயங்கள். இப்ப மரம் செடியெல்லாம் வைக்கிறோம், ஒரு இடத்துல வசாஞ்சியதான் நிக்கிறது, திரும்பி இடம் மாறதுக்கு நம்மளா மாத்தினா தானே உண்டு. அப்ப அது ஒரு ஜென்மா, பூர்வ ஜென்மத்துல அடுத்த வாழ்க்கை ஒத்தாசை பண்ணாதவா, அடுத்த வாழ்க்கை நல்லதே பண்ணாத வாழலாம் தான், மரமா இருந்து நிழலை கொடுத்து காய் கனி பழம் பூவெல்லாம் கொடுக்கறவளாம். உங்களுடைய கருட புராணம் சொல்றது, யார் மரமா வரா அப்படின்னா, பூர்வசனத்துல யாருக்கு ஒரு ஒத்தாசையும் பண்ணாம எல்லாட்டையும் ஒத்தாசை மட்டும் வாங்கிக்கிறாள், ஹெல்ப் மட்டும் வாங்கிட்டு அவள் ஹெல்ப் பண்றதே இல்லையா. அவள்லாம் மரம் பாருங்க, அவ்வளவு பூக்கும், அவ்வளவு காய்க்கும், அவ்வளவு பழுக்கும், ஆனா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் அடுத்தவாதான் எடுத்துட்டு போயிட்டு இருப்பா. அது ஒண்ணுமே அதுக்கு ஒரு யூஸும் கிடையாது, அது வாழறத தவிர அதுக்கு ஒரு யூஸும் கிடையாது, எல்லாமே அடுத்த வாழ்க்கை தான். அந்த மாதிரிதான் மரத்தினுடைய ஜென்மா அப்படின்னு கருட புராணம் சொல்றது. இப்படி நம்முடைய இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், இதுக்கெல்லாம் தான் இந்த சரீரம் இல்லை, இந்த இந்திரியங்கள் இல்ல, நீ ஆத்மா. அப்ப இந்த உடம்ப பத்தி முதல்ல எல்லா விஷயங்களும் சொல்லி, இத கடந்த ஒரு ஆத்மா நீ. நம்ம உள்ள இருக்கிறதுனாலதான் வாய் பேசுறது, நம்ம உள்ள இருக்கிறதுனாலதான் கண் பாக்குறது, நம்ம உள்ள இருக்கிறதுனாலதான் கால் நடக்கிறது, நம்ம உள்ள இருக்கிறதுனாலதான் புத்தி யோசிக்கிறது, நம்ம உள்ள இருக்கிறதுனால ஹயம் ரத்தப்பட அடிக்கிறது, ஹயம் அடிக்கிறது நின்று போனதுனால ஆத்மா உச்சிட்டு போகல, ஆத்மா போகிறதுனால ஹயம் நின்று போயிடுறது. நம்ம சொல்ற நிறைய ரீசன் சொல்றோம், மெடிக்கல் ரீசன்ஸ் நிறைய சொல்லிட்டு இருக்கோம், உயிர் போகிறதுக்கு பல ரீசன்ஸ், ஒவ்வொன்றத்துக்கும் அழகா இந்த மாதிரி அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. அதே மாதிரி நம்முடைய வயசை பத்தி சொல்லும்போது எல்லாரும் இத்தனை வயசு வாழ்வான்றது அப்படி கிடையவே கிடையாது. பிராணன், நம்முடைய பிராணன் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரீத் ரொம்ப நார்மலா இருக்கும், அத்தனைக்கு அத்தனை லைஃப் ரொம்ப எக்ஸ்டெண்டா இருக்கும். அந்த காலத்து ரிஷிகள் ஞானிகள்லாம் 3000 வருஷம் இருந்தா 5000 வருஷம் பொய் கிடையாது, சத்தியம்தான். நம்மளே பார்க்கலாம், எமோஷன்ல பிரீத் ரொம்ப நிறைய வரும், டென்ஷன்ல பாருங்க அப்படின்னு மைண்ட் ரொம்ப நம்ம யாரும் காமாவே இருக்கிறது இல்ல, தூக்கத்தை கூட கொரட்டை விட்டு பயமுடிச்சுட்டு இருக்கும். காமா நல்ல மனசு நல்லா அமைதியா இருக்கும் பொழுது பீட்ல நீ கவனிச்சு பார்த்தேன்னா ரொம்ப சாலிடா நிதானமா வரும், அவ்வளவு அழகு. அப்ப அதனாலதான் நிறைய எக்ஸசைஸ் முதற்கொண்டு எல்லாம், இந்த யோகா முதற்கொண்டு எல்லாம் பாருங்க, மிருகங்களை வச்சுண்டு அதை பேஸ் பண்ணி அது எப்படி எல்லாம் வாழறதோ அதெல்லாம் பண்ணா நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியே அத்தனை ஆசனங்கள், எந்தெந்த இடத்துல நரம்புக்கு எப்படி இருக்கு, எந்த இதுக்கு ரத்த ஓட்டம் வேணும், இந்த சிரசாசனம், மயூராசனம், அதிக உண்டு, மயூராசனம்னு உண்டு, மயில் மாதிரி ஆசனம், அது மயில் மாதிரி ரெண்டு கையை வச்சுட்டு உடம்ப நிக்க வைக்கணும், கைக்கு இந்த பக்கம் இருக்க கால் வந்து தோகை மாதிரி நிக்கணும், இதுக்கு மேல இருக்க உடம்பு வந்து மயில் கரெக்டா மயில் மாதிரி பொசிஷன்ல நிக்கணும், அதுதான் மயூராசனம். அழகா பாம்பாசனம் உண்டு, அழகா ஜோரா ஒவ்வொன்று புஜங்காசனம், புஜங்கம்னா பாம்பு, பாம்பு வந்து படம் எடுக்கும் பாருங்க அழகா, அந்த மாதிரி இடுப்பு கீழே வரைக்கும் உடம்பு பிளாட் ஆகும், அதுக்கப்புறம் உடம்பு தூக்கணும், இது எல்லாமே இயற்கைய பார்த்து நம்முடைய மூதாதையர் கண்டுபிடிச்ச விஷயம். இதெல்லாம் பண்ணா உடம்புக்கு நல்லது. அப்ப யோகான்ற ஒரு சயின்ஸ், அப்புறமா இந்திரியங்கள் ஒரு சயின்ஸ், காலம் எல்லாமே சயின்ஸ் தான். அர்த்தமுள்ள இந்து மதம். கண்ணதாசன் ரொம்ப அழகான வார்த்தை. ஆனா கண்ணதாசன் எங்க கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஆரம்ப காலத்துல இது ஒரு அர்த்தமும் கிடையாது, தண்டமான இந்து மதம்னே சொல்லிட்டு இருந்தா. ஒரு ஸ்டேஜ்ல ரியாலிட்டி புரிஞ்சதுக்கு அப்புறமாதான் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னே சொன்னார். இப்படி இவ்வளவு விஷயங்கள் நம்முடைய பெரியவா பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்கார்கள். இவ்வளவு தூரம் இதுல எல்லா விஷயமே, இந்த குழந்தை கர்ப்பத்துல உற்பத்தி ஆகிறதுல இருந்து கல்யாணமே ஒரு தெய்வீக விஷயம்தான். கல்யாணமே தெய்வீகம் தான். இது ஜஸ்ட் ஒரு டீல் எல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் அ ஃபார்மல். ஒரு இளவயசினுடைய ஒரு உடல் தேவைன்ற மாதிரி நம்ம கல்யாணத்தை பார்க்கவே இல்லை. இளவயசோட உடல் தேவை அப்படிதான் முக்கால்வாசி கான்செப்ட் இன்றைக்கு ஆயிடுது. இளவயசனுடைய உடல் தேவையை பூர்த்தி பண்ற ஒரு காமசுகத்துக்காக கிடையாது. அதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி அக்னி எல்லாம் சாட்சியா வச்சு. ஆனா அக்னி பிரத்யட்சம் ஒவ்வொரு நாளும் நம்ம வெளிச்சம் இல்லாம ஒண்ணுமே பண்ணாலும் அக்னியை வச்சுண்டு சாட்சியை வச்சுண்டு பெரியவர்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அழகா ஒரு கல்யாணம். நிறைய கல்யாணத்திலயும் நிறைய வெரைட்டிஸ் உண்டு. ஒவ்வொரு கல்யாணத்திலயும் ஒவ்வொரு விதமான மெத்தட் எல்லாம் அழகா சொல்லி வச்சிருக்கா. முக்கியமா இந்த கல்யாணத்தின் பொழுது பார்த்தோம்னா மெட்டி போடுறதுன்னு ஒண்ணு உண்டு. சொல்லி வைப்போம், கேட்டு வச்சுக்கோங்க. எதுக்கு? ஏன்னா சயின்ஸ். இது வந்து சும்மா அழகுக்காக மட்டும் கிடையாது, எல்லாத்துலயுமே சயின்ஸ் உண்டு. முக்கியமா லேடிஸ்க்கு மூக்கு குத்துவோம், அந்த காலத்துல ஜென்ஸுக்கு உண்டு. முக்கியமா லேடிஸ்க்கு மூக்கு குத்துறது மெனோபாஸ் டைம்ல பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு. இன்னைக்கு ரொம்ப காமனா மெனோபாஸ்ன்றது வெரி காமன். இன்னைக்கு அதுக்கு 1000 மெடிசன். அந்த காலத்துல ரெண்டு மூக்கெல்லாம் குத்தின் இருப்பா. அழகும் உண்டு, அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் அது. அது பண்ணிட்டோம்னா மெனோபாஸ் வராது. மெனோபாஸ் அந்த பிரச்சனைகள்ல இருந்து பெரிய ஒரு இது இம்பாக்ட் இருக்காது. அதுக்காகத்தான் மூக்கு குத்துறது ஒரு வழக்கம். இன்னைக்கு பாக்கலாம் அந்த பன்றியபுரம் பிருந்தாவனம் எல்லாம் எல்லாம் 4-5 வயசுக்கு பொம்பளை குழந்தைகள்லாம் மூக்கு குத்தி வச்சிருப்பான். அது வந்து அவ்வளவு ஹெல்தி ஹேபிட். அது வடகதிகார ஒரு பங்கு குத்தோம், நம்ம தெற்கதிகாரம். ஆனா அது ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட். காது குத்துறோம் எல்லாருமே பார்த்தோம்னா முதல்ல காது குத்திடுவோம். இல்ல நம்ம சாதாரண யாரும் எனக்கு காது குத்த வேணாம், எனக்கு குத்தியாச்சு அப்படின்னு. இந்து தர்மத்தை எல்லாருக்கும் காது குத்துற வழக்கம் உண்டு. நீங்க காதை கவனிச்சு பார்த்தேன்னா அப்புறம் உட்காந்து உரிமையா பாருங்க, அவ்வளவா கதை அடுத்தவா கதையோ பாத்தேன்னா கர்ப்பத்துல குழந்தை அப்படி வளைஞ்சிருக்கும் பாருங்க, அந்த ஷேப்ல இருக்கும் காது. அதுல காது குத்துற இடம் கண்ணோட சம்பந்தப்பட்ட நிறம். சோ இங்க காது குத்தும் பொழுது கண்ணுக்கு நல்லது. அதனாலதான் காது குத்துறதுன்னு ஒரு வழக்கம் சனாதனமான இந்து தர்மத்துல உண்டு. அதே மாதிரி முதல் முதல்ல மொட்டை அடிக்கணும் பாருங்க. நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கா, அங்கங்க ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சாலும் புதுசா சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல என் மொட்டை அடிக்கணும் என்ன அவசியம் இருக்கு? அம்மாவோட கர்ப்பத்துல நிறைய அழுக்குள்ளதானே இருக்குது, வெளில வரும்போது அழுக்கோட தானே வருது. சோ இந்த முடி இந்த இடத்துல தான் இருக்குமா, என்னதான் குளிப்பாட்டினாலும் எங்கேயோ அந்த இன்னொரு கேப்ல போய் உட்காந்து இருக்குமா. முதல் மொட்டை அடிச்சுட்டோம்னா அது ஃப்ரெஷ்ஷா வரும்போது அந்த பாக்டீரியா ஜெர்ம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா போடும். அதுலயும் ஏதாவது மிஸ்ஸா இருக்கணும்னா ரெண்டாவது மொட்டையும் அடிக்கிறது. அதுக்காகத்தான் மொட்டை அடிக்கிறதுன்ற ஒரு கான்செப்டே. அப்ப 10 மாசமா உள்ளுக்குள்ள அப்படியே ஊறி ஊறி தானே கிடக்கு. தண்ணி யோசனை பண்ணி பாருங்க, அந்த உள்ளுக்குள்ள அந்த ரத்தம் மலம் எல்லாம் கலந்துதான் இருக்கு. அது ஒரு பேக் உள்ளதான் இருக்கு ஃபுல்லாவே. அதுல இருந்து வரும்பொழுது அதுக்கு கிளீன் ஆகிறதுக்காகத்தான் மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது. அந்த காலத்துல 4 வரைக்கும் குழந்தைய வெளில காட்டவே மாட்டான். இந்த காலத்துக்கு கதை விஷயம் வச்சுக்கோங்க வேற. அந்த காலத்துல வீட்டுலதான் பிரசவம் பார்ப்பா. பசூதி கிரகம்னு சொல்லுவாள், டெலிவரி ஆன ரூம். அந்த ரூமை விட்டு குழந்தையும் வெளில வர மாட்டா, அம்மாவும் வெளில வர மாட்டா, யாரையும் உள்ள விட மாட்டா. டீட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவேன். டீட்டு அப்படின்னாலே அண்ணா ஞாபகிச்சுக்கோங்க, ஒரு ஹைஜீனிக் சயின்ஸ். பாக்டீரியா ஜெர்ம்ஸ் வரக்கூடாது, இவ்வளவுதான் மெயின். எந்த விதமான டீட்டா இருக்கட்டும், அது மென்சுரல் டீட்டா இருக்கட்டும், எந்தெல்லாம் டீட்டுன்னு நம்ம பெரியவா பொதுவா சொல்லி வச்சிருக்காளோ அத்தனையுமே ஹைஜீனிக் சயின்ஸ். எல்லாமே ஹைஜீனிக்கா சொல்லி வச்சிருக்கா. இதனால பாக்டீரியா ஜெர்ம்ஸ் இருக்கும், அது ஸ்ப்ரெட் ஆக கூடாது அப்படின்றதுனால அம்மா வந்தா கூட யாரும் வீட்டுக்கு வாசல்ல வேப்பலையை சொருகிறோம் அப்படின்னா வேப்பலையை சொருகிட்டாலே தெரியும் அம்மா வந்திருக்க, வாத்துக்கு நம்ம போக வேண்டாம். அவ ஏற்கனவே வீக்கா இருப்பா. ஐசியூல பாருங்க, எல்லாரையும் போக விட மாட்டான். ஏன்னா அவ ப்ரோன் டு டிசீசஸ், ஏற்கனவே அவளுக்கு உடம்பு வீக்கா இருக்கு. சோ நம்ம தும்பினோம்னா கூட உடனே அவள் அஃபெக்ட் பண்ணும். அது இந்த கிட்னி பேஷண்ட், லிவர் சிரோசிஸ் இருக்கவாள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஹை லெவல்ல அந்த மாதிரி இருக்கவாளுக்கு சின்ன சின்னது கூட டக்கு டக்கு டக்குன்னு தொத்தின்றும். அப்ப அவள் ஐசியூன்னு வைக்கிற மாதிரி, அதனாலதான் வாசல்ல வேப்பலையெல்லாம் வச்சிருவா. யாத்திர எல்லாம் வெளில போக மாட்டா, யாருக்கு பழக மாட்டா. எதுக்குன்னா ஜெர்ம்ஸ் உடம்பு வழியாதான வருது, ஒவ்வொருத்தரோட கை கொடுக்கறோம், அதனால கை கொடுக்கற வழக்கமே நம்மளுக்கு கிடையாது. எல்லாமே கை கூப்பிடுறதோட சரி, உன் அழுக்கு உங்ககிட்ட இருக்கோம், என் அழுக்கு என்கிட்ட இருக்கட்டும், நீயும் நன்னா இருக்கு நானும் நன்னா இருக்கேன். அது நிஜமா ரொம்ப அழகு. இந்த கை கூப்பிடுறது வந்து ஒரு அதுவே கிண்டலா சொல்ல நினைக்க வேண்டாம், வை டேட் இட், அதுதான். அப்ப கை கூப்பும் பொழுது எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமியா பகவான் இருக்கான், அவனை வரவேற்கும் ஒரு மரியாதை. அதுக்காகத்தான் இத்தனையும் பண்றோம். 4 மாசங்கள் குழந்தைய வெளில காட்டவே மாட்டான். 4 மாசம் கழிச்சு முதல் முதல்ல குழந்தைக்கு காட்டுறது சந்திர தரிசனம்னு சொல்லுவோம். முதல்ல சந்திரனை தான் காட்டுவேன் பௌர்ணமி, நான் கண்ணுக்கு இதமா இருக்குமா குழந்தைக்கு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வெயில பழக்கப்படுத்தி கொண்டு வருவான். நிறைய விஷயங்கள் அத்தனை அழகா பண்ணி வச்சிருக்கா. இந்த கல்யாணத்துல முக்கியமா மெட்டி போடுறது எதுக்கு அப்படின்னா கர்ப்பைக்கு நல்லது. கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் மெட்டி போட சொல்ல மாட்டோம். அதுக்கப்புறம் தான் கர்ப்பைக்கு வேலை ஜாஸ்தி. கர்ப்பைக்க தாங்கக்கூடிய சக்தி வரும், அந்த நர்வு வந்து அந்த விரலோட இருக்கு. சோ அங்க போட்டாச்சுன்னா அது கர்ப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணும். இன்னைக்கெல்லாம் நிறைய சொல்றோம் இல்லையா ப்ராப்ளம் தான், அந்த காலத்துல மெட்டி போட்டாச்சுன்னா அதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நர்வஸ் இது வெளியில போடும்போது அழுத்தும்போது அதுல இருந்து ஒரு எனர்ஜி வருது. மோதிரம் போடுறது எல்லாமே அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் தான். அத்தனையுமே வளையல் போடுறது எல்லாமே இந்த இடத்துல நர்வஸ் சிஸ்டம். அதுவும் சீமந்தது போது தான் அவ்வளவு விளையல் போடும். எல்லாமே எதுக்கு அப்படின்னா அந்த நர்வஸ் சிஸ்டத்துக்கு அவ்வளவு நல்லது. சப்தம் வந்துட்டே இருக்கும் மத்தவாளுக்கும், ரைட் திரும்புறாளா என்ன நிறைய சப்தம் வருது, அவளுக்கு உடம்பு முடியலையா, கிளீனா தெரியும். எல்லாம் சிம்பிளா பண்ணி வச்ச பெரிய விஷயங்கள் சீமந்தம் வளகாப்பு எல்லாமே. எதுக்குன்னா அந்த ஸ்திரீ எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காளோ குழந்தை சந்தோஷமா இருக்கும். நான் தாயை போல பிள்ளை, நான் அமெரிக்காவில் கூட ஒரு ரிசர்ச் பண்ணது நான் படிச்சேன். நிறைய குழந்தைகள் ஒரு தாய் கல்ல விட்டாலாம் 100க்கு 90 குழந்தைகள் எல்லாம் கண்ண தூக்கி நிக்கிறதா. தாய் சென்னவனா எடுத்துக்கோன்னா 100க்கு 90 குழந்தைகள் கண்ண தூக்கி நிக்கிறான். அப்புறம் அம்மா அப்பா அம்மா கிட்ட கேட்டாலா நீ என்ன பண்ணிட்டு இருந்தா டியூரிங் பிரெக்னன்சி, நான் நிறைய படம் பார்த்தேன், நல்லா சண்டை படமா பார்த்தேன், எல்லாம் அப்படி தூக்கி நிக்கிறது. இதேதான் நம்ம பிரகலாதனுக்கு நாரத நாராயண விஷயம் சொன்னார் பாகவதன் சொல்ற. கர்ப்பத்துல குழந்தைகள் எல்லாம் கேட்கும், நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. இத்தனையும் சொன்னாலதான் பிரகலாதன் கர்ப்பத்திலேருந்தே அத்தனையும் கேட்டு நாராயண நாமத்தை ஜபிச்சு வெளியில வந்து நாராயண நாமத்தை ஜபிச்சான் அப்படின்னு இருக்கு. இன்னைக்குமே பிரெக்னண்டா இருக்கவாள் நிறைய அந்த ஆனந்த பைரவி ராகம் கேட்டான்னா குழந்தை அவ்வளவு ஹாப்பியா இருக்கவங்க. அவ்வளவு இருக்கிறதுனால அந்த ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் இது எல்லாமே அந்த கர்ப்பத்துல இருக்க குழந்தைக்கு அவ்வளவு நல்லது. அதுக்காகதான் சம்ஸ்காரங்கள் எல்லாம் வேத சம்ஸ்காரம் இது எல்லாமே எதுக்குன்னா தெய்வீகம், தெய்வ அனுகிரகத்தினாலே நடக்கிறது. தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கு. சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்துலயும் சந்தோஷம், எல்லாத்தையும் பிளஸ் உண்டு மைனஸ் உண்டு. சந்தோஷம் அதிகமாகணும்ன்றதுக்காக தான் இத்தனையும் பண்றோம். அதனாலதான் கர்ப்பஸ்திரீக்கு அத்தனை மரியாதை. இந்த ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரணும்னு ஒரு வசனம். இது வந்து இந்த காலத்துல எப்படின்னா அநாத குழந்தைகள் நிறைய பண்ணா நம்ம குழந்தைகள் நன்னா வளரணும்னு ஒரு அர்த்தம் ஆயிடுச்சு. அது அர்த்தமே இல்லை. ஊராண் பிள்ளை இன்னொருத்தனுடைய பிள்ளையான தன் பெண்டாட்டிய ஊட்டி ஊட்டி வளர்த்தா, ஊராண் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா அவ வைத்துக்குள்ள இருக்கிற தன் பிள்ளை தானே வளரும். இது கடைசியில் எப்படியோ ஆயிடுது. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் அவ வயிற்று அவளை நல்லா சாப்பாடு எல்லாம் கொடுத்து சௌக்கியமா வச்சிருந்தேன்னா அவ வயிற்றுல இருக்கிற தன் பிள்ளை தானா வளரும். நீ கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டாம், அவளுக்கு ஸ்பெஷலா பிளானே பண்ண வேண்டாம். உன் பொண்டாட்டியை நீ நன்னா பார்த்துட்டா உன் குழந்தை நல்லா இருக்கும். ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் வளரும். அவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கா பெரியவ. அதனாலதான் சீமந்தம் வளகாப்பு நிறைய சம்ஸ்காரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா நிறைய வேத மந்திரங்களை சொல்லி இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்னு இவ்வளவு வேணுமா அப்படின்னு நினைப்போம். இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சவுண்ட் சென்ஸ். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு தூரம் குழந்தைகள் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். அது எல்லாமே அதுக்கு ஒரு இம்பாக்ட் உண்டு. அதுக்காகத்தான் இத்தனையும் பண்றது. இவ்வளவு விஷயங்களும் பார்த்து 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 தான் அழகா பண்றோம். அப்ப பிறந்ததுலேருந்து குழந்தை பிறந்த உடனே கூட தீட்டெல்லாம் கூட சொல்லுவோம். எதுக்குன்னா குழந்தை அப்பதான் கர்ப்பத்திலயும் வெளில வந்திருக்கு. எல்லாரும் வந்துட்டு போனோம் அப்படின்னா குழந்தைக்கு தான் டிசீஸ் வந்துடும். அதுக்காக என்ன பண்ணுவா, வெளி மனுஷாலாம் வராம ரொம்ப நெருக்கமா இருக்கிறவா மட்டும் வந்துட்டு பார்க்கணும், அவத்துக்கு தீட்டு போகாது அப்படின்பா. ஏன்னா குழந்தைக்கு டிசீஸ் வந்துடும். அப்பதான் அவளு பச்சை பிள்ளை பெற்ற உடம்பு டக்குன்னு அவள் ரொம்ப டயர்டா இருப்பா. அப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கணும். அது ஆத்த இருக்கிறவாளுக்கு இந்த குழந்தையும் இந்த புள்ள பெற்ற வாழை பாக்குறதே பெரிய வேலையா இருக்கும். மத்தவா போயிட்டே இருந்தோம்னா அதுவாள் காப்பியை கொடுத்து பிஸ்கெட்டை கொடுத்து உட்கார வச்சு நீ சொக்கியமா நான் சொக்கியமா விசாரிக்கிறதுக்குள்ள டைம் போயிடும். ஏற்கனவே அவ டயர்டா இருப்பா, அதனால தீட்டு அப்படின்னு சொல்லி போக வேண்டாம். இத்தனை நாள் போகாதீங்கோ அவத்த நாள் போகாதீங்கோ ரொம்ப நெருங்கின பந்தக்காரர் மட்டும் தீட்டு நடுவோம். சவாலும் வெளில போயிடப்படாது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் கிராமத்துல இருப்போம், ஒரே தெருவில் இருப்போம், ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசம் இருக்கும், இந்த மாதிரி கிடையாது. அந்த காலத்துல வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இருக்கும். ஸோ எல்லாரும் இருக்கும்பொழுது அப்ப என்ன ஆகுதுன்னா ரொம்ப அழகா ஒரு சொசைட்டி ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காகத்தான் தீட்டு அப்படிங்கிற ஜனன தீட்டு மரண தீட்டு எல்லாமே அதுக்கு தான் வச்சிருக்கா. மரண தீட்டு எதுக்கு அப்படின்னா அங்கேயும் பாக்டீரியாஸ் ஜெர்ம்ஸ் இருக்கு, யாராவது இறந்து போயிட்டா அங்க பாக்டீரியாஸ் ஜெர்ம்ஸ் இருக்கும், அங்க போயிட்டு வந்தா உடனே குளிக்கணும் அப்படின்னா ஹைஜீனிக் சயின்ஸ், குளிச்சுட்டோம்னா அந்த ஜெர்ம்ஸ் இல்லாம இருக்கும். இன்னொன்னு அந்த இடத்துல போனா அந்த ஒரு மூடே ஒரு மாதிரி ஆயிடும் நமக்கு, டல்லன்ற ஒரு மாதிரி எந்த இடத்துக்கு போறோமோ அந்த மூடோட இம்பாக்ட் நிச்சயமா நம்ம கிட்ட இருக்கும். அப்ப குளிச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிடும், ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு குளியல் போட்டாச்சு பெரிய காரியம் சாதிச்சா நினைப்பு, ஆனா அது மைண்ட்ல அவ்வளவு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுத்துரும் இல்லையா. அதுக்காக தான் ஜனன தீட்டு மரண தீட்டு ஸ்திரீகளுடைய தீட்டு இதெல்லாம் சொல்லிச்சு. ஆனா இது எதுக்குமே பக்திக்கு பாதகம் இல்லை. ஜனன தீட்டா இருந்தாலும் நாமஜபம் பண்ணலாம், மரண தீட்லயும் நாமஜபம் பண்ணலாம், ஸ்திரீகள் மென்சுரல் பீரியட்லயும் நாமஜபம் பண்ணலாம். இது பல இடங்கள்ல நிரூபணமாறுது. திரௌபதி ஆட்டுக்கு தீட்டா இருக்கும் பொழுதுதான் கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். பகவான் அவ்வளவு அழகா அவளுக்கு புடவையை கொடுத்து அவளை காப்பாத்தினான் அப்படின்னு காண கிடைக்கிறான். சித்திரகேது அவன் வீட்டுல மரணம் நடந்த சமயத்துலதான் நாரதன் அவனுக்கு பகவானை பத்தி உபதேசமே பண்ற. அதனால இது எல்லாமே ஒரு ஹைஜீனிக் சயின்ஸ். முடி வெட்டிண்டா குளிக்கணுமா என்ன அவசியம் இருக்கு? எங்கேயாவது சின்ன சின்னதா முடி விழுந்திருக்கும், அது எப்படி பறக்கும், எங்கேயாவது சாப்பாட்டுல விழும், குழந்தைகள் ஆத்துல அந்த காலத்துல நிறைய குழந்தைகள் இருப்பா, முக்காவாசி இந்த விஷயம் எல்லாம் குழந்தைகளை முதல்ல அஃபெக்ட் பண்ணும், அப்புறம் பேதி ஆகும், அதுக்காக வந்தவொடனே குளிச்சு விடுறது எல்லாமே. இது வந்து உடனே அவன் தீண்ட தகாதவன் அந்த இடத்துல ஒரு காலத்தை அப்படி ஆக்கிட்டான், அது வேற விஷயம். நிறைய விஷயங்கள் ஒரு காலகட்டத்துல தானாக உள்ள நுழைஞ்சதை ஒழிய மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகசகன் பகவான் கீதையில சொல்லும்பொழுது குணங்களுக்கு தகுந்த மாதிரி நான்கு வர்ணங்களை நான் சிருஷ்டிச்சேன்னு சொல்றான். இதை யார் வசத்தி யார் தாழ்த்தின்னு பகவான் பேசவே இல்லை. புருஷ சுத்த மந்திரத்துல பார்த்தோம்னா பிராமணோசிய முகமாசீத்து பாகூரா ஜன்யக்கதக ஊரு ததஸ்ய யத்வைஷக பத்யாகும் சூத்ரோ அஜாயத்தன் மந்திரம் உண்டு. அதுல சொல்லும் பொழுது பகவானுடைய முகத்திலிருந்து பிராமணர்கள் வந்தார்கள், பகவானுடைய தோள்கள்லேருந்து சத்திரியர்கள் வந்தார்கள், பகவானுடைய தொடையிலேருந்து வைஷ்யர்கள் வந்தார்கள், பகவானுடைய பாதத்திலேருந்து சூத்திரர்கள் வந்தார்கள். இப்படிதான் கிளாஸ். யாராவது ஒருத்தர் போய் பகவானோட முகத்தை பிடின்னு சொல்றோமா? எல்லாரும் பகவானுடைய பாதத்தை பிடின்னு தானே சொல்றோம். அவ பாதத்திலேருந்து அந்த சூத்திரர்கள் தான் வசதி, அவள் ஹரிஜனங்கள்னு சொல்றோம். ஒரு காலகட்டத்துல சில விஷயங்கள் தேவையில்லாம உள்ள நுழைஞ்சதை ஒழிய சாஸ்திரத்துல அப்படி இல்லை. நிறைய இடங்கள்ல தவறாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனை அழகா பண்ணி வச்சிருக்கான். அப்ப நாலு பேர் ராஜாக்கள் எல்லாம் தோள்கள்லேருந்து வந்தா, ஏன்னா அவளுக்கு அந்த புஜபலம் வேணும், அப்ப ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண முடியும். அவளுக்கு அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. சில பேர் பார்க்கலாம் அந்த கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லணும் இல்லையா, சிலதெல்லாம் இப்படி இருக்கும்ன்றோம் இல்லையா. பிராமணர்களுக்கு யோசிக்கிறது வழிகாட்டுறது சுலபம்ன்றதுனால அப்படி வச்சா. எல்லாருமே பகவானுடைய சிருஷ்டியில ஒண்ணுதான். வேதவியாசர் ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்த குழந்தை, நல்லா ஞாபகம். வேதவியாசரோட வச்சுருந்தா குரு பூர்ணிமா கொண்டாடி இருக்கும். பெரிய பிராமண ஸ்திரீக்கு பிறந்த குழந்தை எல்லாம் கிடையாது, ஒரு மீனவ செம்படவ ஸ்திரீக்கு பிறந்தவர் தான் வேதவியாசர். நாரதர் வேலக்காரிக்கு பிறந்த குழந்தை. இன்னைக்கு எல்லாரும் பகவத்கீதையை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பகவத்கீதையை உலகத்துல பிரகடனம் பண்ணதே சஞ்சய தேரோத்தி தான். விச்சுரர் அவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கோம்னா ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த குழந்தை தான் விச்சுரர். அதனால இவா எல்லாரையுமே பெரிவான்னுதான் நம்முடைய தர்மம் சொல்லி வச்சிருக்கு. எந்த இடத்துலயுமே வேதவியாசர் மீனவ பெண்ணோட பொண்ணு புள்ள, ஆனால் அவர் சொன்னதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் கிடையாது. இன்னைக்கு 18 புராணங்கள் 4 வேதங்கள் எல்லாம் அவரோடது தான். வேதம் ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது, அழகா கலியுகத்துல எல்லாம் படிக்க முடியாதுக்காக வேதங்களை 4 பிரிச்சார், 4 பார்ட்ஸ் அவ்வளவுதான். முன்னாடி சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டா இருந்து, ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி ஐனா பிரிச்சா இல்லையா, அதே மாதிரி ஒரு வேதம் தான் ரிக் யஜுர் சாம அதர்வனம். 4 ஈஸியா பிரிச்சார், நம்ம ஹேண்டில் பண்ண அப்படி படிக்கிறது இல்லாத அடுத்த விஷயம். அந்த 4 வேதத்தினுடைய சாரத்தை புரிய வைக்கிறதுக்காகத்தான் மகாபாரதம். அதுலயே இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொன்னதுதான் ராமாயணம், அதனுடைய சாரம் தான் பாகவதம். எல்லாம் ஒன்னு ஆலமரத்துடைய கிளைகள் விழுதுகள் தான் எல்லாமே. அப்ப இவ்வளவும் எதுக்கடா அப்படின்னா நாம சௌக்கியமா இருக்கிறது. அல்டிமேட்லி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்களை சொல்லி வச்சிருக்க, எல்லா சம்ஸ்காரங்களும் அதுக்காகத்தான். காத்தால என்ன வேணும் நீக்கணும், சுப்பிரபாதம் காலங்காத்தால கேளுங்க, உடனே ஃப்ரெஷ் ஆயிடுவேன். உங்களுக்கு அர்த்தமே தெரிய வேண்டாம், சுப்பிரபாதம் உங்களுக்கு அர்த்தமே தெரிய வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம், வெறும அந்த சவுண்டை மட்டும் கேட்டு வாங்க, நிச்சயமா வித்தியாசம் தெரியும். விஷ்ணு சகஸ்ரநாமம் நீங்க எப்ப வேணா போட்டு கேளுங்க, நிச்சயமாவே யூ கேன் ஃபீல் தி டிஃபரன்ஸ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளவு தூரம் அது எல்லாமே பாசிட்டிவ் சவுண்ட் சயின்ஸ். எல்லாமே சங்கீதத்திலேருந்து எல்லாத்திலையுமே பலவிதமா ஆராய்ச்சி பண்ணவர்கள் நம்முடைய பெரியவர். மாதிரி ஆகார நியமங்கள் யார் யாருக்கு எந்தெந்த காலத்துல எப்படி சாப்பிடணும், ஏன்னா அவாவாளுடைய ஒர்க் கல்ச்சரை வச்சிருந்து ஆகார நியமங்கள் வச்சிருந்தா, முக்கியமா பிராமணர்களுக்கு எல்லாம் பூண்டு சாப்பிடாதீங்க, வெங்காயம் சாப்பிடாதீங்கன்னா, அந்த காலத்துல பிராமணா வந்து அந்த கர்மா மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தா, பிராமணர்களுக்குரிய கர்மா எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கறது, ஓதுதல் ஓத்துவித்தல் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த காலத்துல பெஸ்ட் பணம் சம்பாதிக்கிற வழி எதுனா இந்தியாவில ஸ்கூல்ஸ் தான். அந்த காலத்துல பணம் சம்பாதிக்கிற வழியா அது இல்லவே இல்லை, குருகுலம். எல்லாருக்கும் ஒன்னா கத்து கொடுப்பா, ஏழ குச்சேலனும் பணக்கார கிருஷ்ணனும் ஒன்னா ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ், கிளாஸ்மேட் ரூம்மேட்டா தான் வாழ்ந்திருக்கா. இத்தனைக்கும் வாசுதேவர் அவ்வளவு பெரியவர், ஆனா அவருடைய பிள்ளையும் குச்சேலனும் ஒன்னாதான் படிக்கிறார். சஞ்சயன் தேரோட்டி, திருதராஷ்டனுடைய தேரோட்டி, சஞ்சயனும் திருதராஷ்டனும் ஒரே ஸ்கூல்ல என்ன படிச்சதா, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா கிளீனா கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த குருகுலம் வித்திய விக்கிறது நம்மள கிடையவே கிடையாது, பணத்தை படிப்பை விக்கிறதுனே கிடையாது. ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டியே நாலந்தா யூனிவர்சிட்டி தான், யூனிவர்சிட்டி சர்வகலாசாலை, எக்ஸாக்ட் வார்த்தை சர்வகலாசாலை, எல்லாம் சொல்லி கொடுப்பா. அவ்வளவு தூரம் 64 கலைகள்லாம் சொல்றோம் பாருங்க, கோலம் போடுறதுலாம் கூட ஒரு கலை. அந்த காலத்துல யாருக்காவது பொண்ணு பார்க்க வரான்னா பொண்ணைதான் கோலம் போட சொல்லுவாங்க, அது அலங்கோலமா இருந்தா பொண்ணு வேண்டாம் அப்பயே முடிவு பண்ணிடுவாங்க. இந்த காலத்தை போட்டா ரொம்ப கஷ்டம், அந்த கோலத்திலேயே அந்த கான்சன்ட்ரேஷன் அவளுக்கு தெரிஞ்சிடும். இந்த கோலத்திலேயே அவளுடைய மைண்ட் எவ்வளவு தூரம் கிளீனா இருக்குன்னு தெரியும், அவளோட கிரியேட்டிவிட்டி. அதுக்காக தான் ஸ்திரீகளை கோலம் போட சொல்றது, அவ குனிஞ்சு கோலம் போடும்போது கர்ப்பைக்கு நல்லது. அதனாலதான் மார்கழி மாசம் பெரிய பெரிய கோலமா போடுவா, ஏன்னா ஓசோன் இது நிறைய இருக்கும், இவள் எவ்வளவு நேரம் வெளியில இருக்காலும் அவளுக்கு நல்லது. அதனாலதான் ஜென்ஸ் சும்மா தான் பஜனை பண்ணிட்டு போவோம், திருத்துருவா அப்படின்னு. இப்ப நன்னா பஜனை பாடும்போது நன்னா ஹிந்தியர் பண்ணுவோம், மார்கழி மாசம் அவ்வளவு சக்தி. எல்லாமே தட் இஸ் அ சயின்ஸ், 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 சயின்ஸ். இந்துயிசம் சயின்ஸ், அவ்வளவு விஷயங்கள் நீ எதை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாமே சயின்ஸ் தான். அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கா, கல்யாணத்திலேருந்து குழந்தை பெற்றுக்கிறதுலேருந்து. இன்னைக்கும் மகாராஷ்டிரால எல்லாம் ஒரு பழக்கம் உண்டு, சாந்தி முகூர்த்தம் சொல்லலையே ஃபர்ஸ்ட் நைட், அவள் ரெண்டு பேரும் உள்ள அனுப்பிட்டு வெளியில உட்காந்துட்டு வா வந்து அபங்கம் பாடிட்டு இருப்பார், பாண்டவனுடைய அபங்கம். ஏன்னா இந்த சப்தத்துல அந்த உடல் கூடும்போது குழந்தைகள் நல்லா வரும், பவர்ஃபுல்லா வரும். இன்னி வரைக்கும் அந்த பழக்கம் வரக்கூண்டு, இன்னி வரைக்கும் அந்த முக்கியமா பாமர ஜனங்கள் ரொம்ப அழகா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, விடிய 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 உட்காந்து அபங்கம் பாடிட்டே இருப்பா. அத்தனை அழகு, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. துளசிக்கு எவ்வளவு மகத்துவ குணங்கள் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா, தர்பை எவ்வளவு பவர்ஃபுல் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா, ஹோமங்கள் எவ்வளவு தூரம் நன்மை பயக்கிறது, நிறைய ரிசர்ச் நடந்துட்டு தான், எதுவுமே சும்மா ஹம்பக் டைம் பாஸ்ன்னே கிடையாது, எல்லாம் அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கா. ஸ்திரீகளுக்கு இதெல்லாம், புருஷாளுக்கு இதெல்லாம், எல்லாமே பார்த்து 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 பண்ணி வச்சிருக்கா. நீ நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கா, வாழை இலையில ஏன் அன்னம் போடுறோம், அதுல சாப்பிட்டா என்ன நல்லது, அந்த ரிசர்ச் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே நிறைய சொல்றதுக்கு டைம் தான் இல்லை எனக்கு, அவ்வளவு விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. மாட்டு சாணி கோமியம் அவ்வளவு விசேஷமா நம்ம பேசிருப்போம் சனாதனமான தர்மத்தில், இன்னைக்கு அவ்வளவு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. மாட்டு பால், தயிர், நெய், பால், வெண்ணெய், அவ்வளவு அழகு. இந்தியாவில பார்த்தோம்னா அவ்வளவு ஜோரா தொழிலா இருந்தது ஒரு காலகட்டத்துல, காளமாடை வச்சுட்டுதான் உழுவா, இந்த காளை மேல பார்த்தா திமில்னு ஒண்ணு இருக்கும், அதுலதான் அந்த ஏற்களை பழுத்தும், அதுல அத்தனை எனர்ஜி இருக்கு. அந்த அழுத்திண்டு அந்த ஏர் உழும்பொழுது சூரிய வெளிச்சம் படும் பொழுது கரெக்டா அந்த அந்த திமில்ல இருக்கிற சக்தி அதோட உடம்புல இருந்து குழம்பு வழியா, குழம்படி வழியா பூமியில இறங்கும், அவ்வளவு ஸ்ட்ரென்த் உண்டு. இன்னைக்கு எல்லாம் பாக்கலாம் A2 மில்க்னு வந்துருச்சு, எல்லாம் நாட்டு பசுவுடைய பால், இந்த ஜெர்சி பசு எல்லாம் பாவம், அது கத்துறதே ஒரு கழுத மாதிரிதான் இருக்கும் பாருங்க, ஒரு மாட்டுடைய ஃபீலிங்கே இருக்காது, முகத்தையோ வதையோ பாருங்க, ஒரு பயங்கரமா பூதாகரமா, ஒரு மனுஷன் எதையான ஒரு புதுசா பண்ணா அது பயங்கரமா தான் இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, இயற்கையா இருக்க விஷயம் எதுவுமே உங்களை பயமுறுத்தாது. இயற்கையில எத்தனை கலர்ஸ் இருக்கு, ஆரஞ்சு, ரெட், கிரீன். இன்னைக்கு காட்டுல நல்ல மழை காலத்துலயே காட்டுல பாக்கணும், அத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கிரீன் பாக்கலாம். அந்த கலர்ல மனுஷன் ஒரு ட்ரெஸ் பண்ணணும்னா எப்படி யோசனை பண்ணி பாருங்க, இயற்கையில அத்தனை கலர் அவ்வளவு அழகா இருக்கும். இயற்கையில் அப்படி ஒரு காம்பினேஷன் உண்டு. கிளி பாருங்க நல்ல பச்சை பச்சையில் இருக்கு, மூக்கு அவ்வளவு சக்கச்சவன். அந்த மாதிரி புருஷா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போனா என்னதுக்காகும்? இயற்கை ரொம்ப அழகு, பகவான் பார்த்து பார்த்து அவ்வளவு அழகா கிளீனா பண்ணி வச்சிருக்கான். அப்ப ஒவ்வொன்றத்திலையும் அந்த ஹோமம் முதற்கொண்டு வருண மந்திரம் ஜபிச்சா மழை பெய்யும்னா பெய்யும், ஏன்னா அதுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் சவுண்ட் சயின்ஸ் இருக்கு. மகாபாரதம் வனப்பருவம் எல்லாம் படிச்சோம் அப்படின்னா சில பருவங்கள்லாம் படிச்சா மழை பெய்யும். இன்னைக்கு ஆழிமழை கண்ணா சொன்னா மழை பெய்யும், ஏன்னா அந்த சவுண்டுக்கே அந்த பலம் உண்டு. அப்ப எல்லாத்துக்கும் அதனாலதான் சாயங்காலம் வரைக்கும் தான் ராத்திரி விழ மாட்டான், அந்த சன்லைட்ல மட்டும்தான் அதுக்கு அந்த பலம் வரும். அதனாலதான் கோமியம் எல்லாமே சாணி தெளிக்கிறது, அவ்வளவு தூரம் பாக்டீரியா ஜெர்ம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு சாணி தெளிக்கிறது அவ்வளவு நல்லது. சாணி தெளிச்சாலும் நிஜமாவே ஆரோக்கியமா தானே இருக்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப எல்லாத்துக்குமே காரணம் சாயங்காலம் விளக்கே தருது, காத்தால விளக்கே தருது, அந்த விளக்குக்கே ஒரு மங்களகரமான இது உண்டு. அதனாலதான் இந்த முக்காவாசி பர்த்டே கொண்டாடினா இந்த கேண்டில வச்சு விளக்க ஊதி அணைக்காதீங்க, நீங்க கேக் வெட்டுங்க எல்லாம் பண்ணுங்க, ஊதி அணைக்கிறது ஆஸ்பிஷியஸ் இல்லை. ஒரு சத்தியம், எத்தனை தூரம் கேண்டில் வச்சிருக்கோம், இத்தனை வயசு ஊதி வீணா போச்சு, அதுல ஒரு ரியலைசேஷன் வந்தா சந்தோஷம். 30 வருஷம் தண்டமா போச்சு, அவ்வளவுதான் போச்சு, இப்படின்னு கூட போயிடுது. 30 வருஷம் ஃபூ அப்படின்னு 3 வருஷம் போயிடுது, ஃபூன்றது கூட 10 வருஷம் போயாச்சு. உண்மைதான், ஏத்துறது நம்ம எதுவும் அணைக்கிறதுன்றது வந்து எப்பவுமே சூரிய உதயம் தானே அழகு இல்லையா? அதனால எல்லாத்துக்குமே அந்த விளக்கு வெளிச்சம், விளக்கு பேஸ்மெண்ட் தானே இருட்டில். அதனால அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமயன்னு வர்ணிக்கிறான். அசத்திலேருந்து என்ன சத்துக்கு ஐஷண்ட போ, இருட்டிலேருந்து என்ன வெளிச்சத்துக்கு ஐஷண்ட போ. அதனால சூரிய அவ்வளவு அழகா சூரிய நமஸ்காரம் பண்றது, சூரியனை கொண்டாடுறது. மக்கர சங்கராந்தினா சூரியனுக்காக தானே, சித்ரா பௌர்ணமி அவ்வளவு அழகா கொண்டாடுறோம், பௌர்ணமி வெளிச்சம் நிலா வெளிச்சத்துல சாப்பிடுறது, எத்தனை விஷயங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாமே இயற்கையினால, ஏன்னா சந்திரன்லேருந்து அவ்வளவு தூரம் அழகா வர்ஷிக்கிறது அப்படின்லாம், அதுலேயே அவ்வளவு தூரம் ஒரு ஆகர்ஷணம் இருக்கு. இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் சந்திரனை பிடிக்கும், நாஸ்திகன் ஆஸ்திகன் கவிஞன் எல்லாருக்கும் ஒருத்தன் தான் பிடிக்காது, திருடன் மட்டும் தான் பிடிக்காது சந்திரனை. அது அத்தனை பேருக்கும் சந்திரன் நன்னா பிடிக்கும், குழந்தைகள்லேருந்து அத்தனை பேருக்கும். எல்லாமே அழகா சொல்லி வச்சிருக்கா, நம்ம சில விஷயங்கள் சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, தப்பா புரிஞ்சவா நமக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டா அவ்வளவுதான். கிரகணம் பிடிக்கிறது கிடையாது, கிரகணம் பீடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பிடிக்கிறதுனா அர்த்தம் வேற, பீடிக்கிறதுனா அர்த்தம் வேற, ரெண்டு வித்தியாசம் உண்டு. பாம்பு வந்து முழுங்கிறதுன்னா அவனா வேலையை பண்ண, எல்லாமே கரெக்டா சயின்ஸ் ரிலேட் பண்ணி தான் எல்லாம் சொல்லியிருக்கான். சும்மா ஒரு ஹம்பக்கா ஏதோ ஒரு கதையை சொல்லி எல்லாரையும் இப்படி ஒத்துழை கிடக்கணும் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் அந்த கதைகளுக்கு ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் 1000 விதமான அர்த்தங்கள் உண்டு. அவ்வளவு அழகா பெரியவா ஜனனம் மரணம் கல்யாணம் எல்லாத்தையுமே அத்தனை அழகா ஜோரா பண்ணி வச்சிருக்கார்கள். எல்லாமே இயற்கைய அடிப்படையாக கொண்டு நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்ப இந்த ஹிந்து தர்மம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுறது. அதுல முக்கியமா தெய்வத்தை பிராதான்யமா வச்சுண்டு நம்ம வாழ்க்கை சுத்தின்னு இருக்கு. நிவேதனம்ன்ற ஒரு கான்செப்டே ஹிந்து தர்மத்துல தான், வேற ரிலிஜன்ல பார்க்கவே முடியாது. பகவானுக்கு உருவத்தோடையும் நம்ம கொண்டாடுறோம், உருவம் இல்லாமலும் தியானம் பண்றோம், ரெண்டுமே. எல்லாம் நீங்க உலகத்துல எந்த ரிலீஜன்ல போய் நீங்க எதை வேணா எடுங்க, அதை பத்தி அதான விஷயம் ஆதாரம் எங்கன்னு தேடினா சத்தியமா ஹிந்து தர்மத்துல கேரண்டியா இருக்கும். நமக்கு சில விஷயங்கள் தான் இன்னைக்கு பாப்புலரா தெரியுது, ஹிந்து தர்மத்தோட பல விஷயங்கள் தெரியறதே இல்ல. எந்த விஷயங்கள் வேணா உருவமே இல்லாத ஒரு தியானம் அப்படின்னா, எத்தனையோ மகாத்மாக்கள் அப்படி பண்ணிருக்காங்க. பகவத்கீதையில பகவானே 12வது அத்தியாயத்தை கேட்கிறான், அர்ஜுன் கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறான், கிருஷ்ணா நிறைய பேர் வந்து உன்ன ரூபத்தோட கொண்டாடுறா, நிறைய பேர் உன்ன ரூபத்திலேயே இல்லாம தியானம் பண்றவாள் இருக்கா, யார் வசத்தின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். ரெண்டு பகவான் சொன்ன ரெண்டு பேருமே என்னதான் அடையறா, ரூபத்தோட கொண்டாடும் பொழுது ஈஸியா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே ரூபத்துல தானே வாங்குறோம். இப்ப மனைவியை பிடிக்கிறதுனா ரூபம், குழந்தைய பிடிக்கிறதுனா ரூபம், ரோஜா செடியை கொண்டாடுறா ரூபம், வீடு என்ன அழகா இருக்கு, சோஃபா என்ன அழகா இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம அட்ராக்ட் பண்றது ரூபம் தானே. அப்ப பகவானுக்கு ரூபம் இருக்கும் பொழுது அது ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. தியானம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, மனசு ஒருமுகப்படுறது. இந்த ரூபங்கள் எல்லாம் கற்பனையினால உருவாக்கப்பட்ட உருவங்கள் இல்லை, அதுவும் பாத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் கற்பனையினால கொடுத்த உருவங்களே கிடையாது. ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒவ்வொரு விதமான தாத்பரியம் உண்டு. உண்மையாகவே பகவானுக்கு அந்த மாதிரி உருவங்களும் உண்டு. நம்ம சொல்லக்கூடிய எல்லா உருவங்களுமே இருக்கிறது தான், இல்லாதது கிடையாது. சரியா, எத்தனை உருவங்களுமே சத்தியமானதுதான், எத்தனையோ பேர் பிரத்யக்ஷமா பார்த்திருக்காங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதனா இருக்கட்டும், இப்படி காஞ்சி வரதராசனா இருக்கட்டும், பண்டரிபுரம் பாண்டரங்கனா இருக்கட்டும், கிருஷ்ணனா இருக்கட்டும், ராமனா இருக்கட்டும், ஆஞ்சநேயரா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், அப்படியே பார்த்தவர்கள் உண்டு. சரியா, எல்லாமே கற்பனையினால உருவாக்கப்பட்ட உருவங்கள் இல்ல, எல்லாமே சத்தியமான உருவங்கள் தான், பேசக்கூடிய தெய்வங்கள் தான். அவ்வளவு அழகா பெரியவா தியானத்துல அதை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுத்துருக்க சங்கரர். அவ்வளவு அழகா அதனால சண்மதம்னு பிராதான்யமா சொல்றார். சிவ உபாசனை, விஷ்ணு உபாசனை, சக்தி உபாசனை, முருக உபாசனை, கணபதி உபாசனை, சூரிய உபாசனை, இந்த ஆறு தான் பிராதான்யமா சண்மதம் அப்படின்னு சங்கரர் கொண்டு வந்தார். இந்த உருவங்களுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ற மெத்தட் எல்லாமே இந்த மாதிரி பூஜை பண்ணணும், இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் அப்படின்னா நமக்கு முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி வரத்துக்காகவும், நல்லபடியா நேரத்தை அந்த தெய்வ சிந்தனையில கழிக்கிறதுக்காகவும் தான் இவ்வளவும் பண்றது. காத்தால எழுந்தா இவ்வளவு பண்ணணும், தோப்பு காரணம் போடுறது கூட சென்ஸ் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்க. அவ்வளவு பெரிய சயின்ஸ், அது காதை பிடிச்சுன்னு புத்திசாலித்தனம். ஆனா அந்த காலத்துல பனிஷ்மெண்டே கிடையாது. இன்னைக்குலாம் நிறைய ஸ்கூல் ரிசர்ச் பண்ணி தோப்புக்கணும், டெய்லி காலங்க தான் பத்து தோப்புக்கணும் போட சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எந்த விஷயமே எடுத்துக்கலாம், எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கல. ரெண்டு குற்றம், நம்ம பெருசா தெரிஞ்சுக்க ஆசைப்படல, ரெண்டாவது நம்ம ஒழுங்கா தெரிஞ்சவாட்ட கேட்கல. எல்லாத்துக்கும் கூகுளை நம்புறோம், கூகுள் சொன்னா சரியா இருக்கணும்னு. ஒரு கூகுள் அண்ட் விக்கிபீடியா சொல்லியாச்சுன்னா விக்கிபீடியா கீழே போட்டிருப்பான், சப்ஜெக்ட் சேஞ்சுன்ற மாதிரி தான் போட்டிருப்பான். எத்தனை பேர் வாசிக்கிறான்னு தெரியாது. நீ திருப்பி எல்லாம் நீ பார்க்கணும் எல்லாம் போட்டிருப்பான். அவாவா தெரிஞ்சதெல்லாம் போட்டிருக்கா, நல்ல நிறைய விஷயங்கள். அவனுடைய ஆழத்துல யாரும் போய் கத்துக்கல. தெரிஞ்சவா நிறைய பேர் இருக்கார்கள் இன்னைக்கு. அவ்வளவு விஷயங்கள் ரொம்ப அழகா நடை உடை பாவனை முதற்கொண்டு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், எல்லாமே அவ்வளவு அழகா. குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் பண்றோம் பாருங்க, அந்த அஞ்சு வயசு வரைக்கும் இப்படிதான் பண்ணோம். இன்னைக்கு எல்லாம் கேரளால எல்லாம் சர்ச்சில் எல்லாம் ஆரம்பிச்சுட்டோம் அக்ஷராபியாசம். விஜயதசமிக்கு கேரளால சர்ச்சஸ்ல ஆரம்பிச்சாச்சு அக்ஷராபியாசம். நெல்லில் வச்சு ஓம் எழுதுறது, ஓம்ன்ற சப்தமே ஒரு சயின்ஸ். நம்ம எல்லாம் ஓம் வந்து இங்க என்ன சொல்ல ஓம் அப்படின்றோம். ஓம்னு ஆரம்பிச்சா நாபியில ஆரம்பிச்சு வளர்ந்து திரும்பி நாபியிலேயே முடியும். பகவான் கிட்ட இருந்து உலகம் ஆரம்பிச்சு பெருசா வளர்ந்து திரும்பி பகவான்லயே ஐக்கியமாகிறது, அதுதான் ஓம்கார தத்துவம். ஓம்ன்ற சவுண்டுக்கு அவ்வளவு எல்லா நாதத்தினுடைய பேஸ் பார்த்தோம்னா ஓம் பிக் சயின்ஸ். அது சவுண்ட் சயின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதோட ஆரம்பம் எங்கடான்னா அந்த ஓம் அப்படின்ற சப்தம் தான். நம்முடைய எல்லா மந்திரங்களுமே பார்த்தோம்னா பாசிட்டிவ் சவுண்ட் சயின்ஸ். சம்ஸ்கிருதம்ன்ற வார்த்தைக்கு நன்றாக செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். 1987 ஃபோர்ப்ஸ் மேகசைன்லயே ஆர்டிகல் வந்தது, The best suitable language for computers, Sanskrit. ஏன்னா நம்ம அந்த பைனரி விஷயம் சொல்றோம் இல்லையா, இது சன்ஸ்கிரிட்ல மட்டும்தான் சிங்குலர், டியூயல், ப்ளூரல், அதெல்லாம் ஒருமை பன்மை ரெண்டு தான் உண்டு. நான் போகிறேன், நாங்கள் போகிறோம். சான்ஸ்கிரிட்ல மட்டும் நான் போகிறேன், நாங்கள் இருவர் போகிறோம், நாங்கள் போகிறோம். அந்த விஷயம் கம்ப்யூட்டர் ரொம்ப சூட்டபிளா இருக்குன்னு ஃபோர்ப்ஸ் மேகசின்ல ரிசர்ச் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஜெர்மன்ல அவ்வளவு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு நம்முடைய நிறைய கிரந்தங்களை பத்தி. காயத்ரி மந்திரம் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் சவுண்ட் வைப்ரேஷன் இருக்கு. அப்ப நம்முடைய தர்மம் ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கு. இதுல உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அழகா ஃபாலோ பண்ணுங்க, தெரியாத கேட்டுக்கோங்க. இது ஹம்பக் அப்படின்னு ஒன்னும் கிடையாது. நெத்தியில பொட்டு வைக்கிறதுல இருந்து, இந்த இடம் மெஸ்பரைசிங் பாயிண்ட், இந்த இடத்துல பொட்டோ விபூதியோ இல்லாட்டி திருமண்ணோ இல்லாட்டி கோபி சந்திரமோ வைக்கும் பொழுது அவ்வளவு பலம் கூடுறது. நிறைய இந்த இடத்துல இந்த எல்லாமே நேச்சுரலான விஷயங்கள். இன்னைக்கு நிறைய மாறிட்டோம் நம்ம. மஞ்சள் பூசி குளிக்கிறது அப்படின்னு எல்லாம் வச்சுருந்தா ஸ்திரீகளுக்கு அப்படின்னா ஆன்டி பாக்டீரியல். இன்னைக்கு மஞ்சள் இல்லாம எது எந்த சோப்பும் கிடையாது, எந்த பவுடரும் கிடையாது. எல்லாமே அத்தனை விஷயங்களும் நம்ம பெரியவா அழகா பண்ணி வச்சிருக்கார்கள். எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுல உப்பு போட்டு பழுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு கோல்கேட்ல உப்பு இருக்கா உங்க பிஎஸ்டர்ன்னு கேட்கலாம். நம்மள முட்டாளாக்கிட்டான் கடைசியில. அவன் ப்ராடக்ட் விற்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணிட்டு கடைசியில் பேசுற உப்பு இருக்கான், அடுத்து கறித்துண்டு கொண்டு வந்துட்டான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, செங்கலை போட்டு உப்பை போட்டு நல்லா பண்ணி தேப்பா பதேப்பா. இன்னைக்கு அதை எல்லாத்தையும் மாத்தி கடைசியில அவன் கெமிக்கல்ல போட்டு கொண்டு நல்லா விற்க ஆரம்பிச்சுட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த காலத்துல இந்த நதியில இருக்க மணலை எடுத்து தேய்ச்சி குளிப்பா, ரொம்ப சாஃப்டா இருந்த வண்டல் மண்ணு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாஃப்ட் மண் எடுத்து போட்டு எல்லாம் மட்பாத் எல்லாம் மன்றா போடுவோம். எல்லாமே நம்ம பெரியவா சொல்லி வச்சிருக்கோம். அத்தனை விஷயங்களும் அவ்வளவு அழகா, மண் சட்டியில சமைக்கிறது அவ்வளவு நல்லது, விறகுல சமைக்கிறது அவ்வளவு நல்லது, இன்னைக்கு எல்லாமே ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அத்தனை விஷயங்கள் வேணா நீங்க எடுத்துக்கோங்க, எல்லாமே இயற்கையான முறைகள் அப்படின்னு. இன்னைக்கு பிருந்தாவனத்தை போனா அந்த மண் டம்ளர்ல தான் தயிர் லசி எல்லாம் கொடுப்பான், யூஸ் அண்ட் த்ரோ, அவளையே இல்லை. இது 1000 பேப்பர் கம்பெனி நம்ம படாத பாரு, அது யூஸ் அண்ட் த்ரோ நிச்சயமா உடம்பு கெடுதலே பண்ணாரு. வாழையில சாப்பிட்டு வெளியில போட்டோம்னா மாடு ஆடெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு கரெக்டா ரீசைக்கிள் பண்ணிட்டே இருக்கு, ஒரு கஷ்டப்படவே வேண்டாம். எல்லாமே பாருங்க, இயற்கையை கெடுக்காம தான் எல்லா விஷயங்களும் பண்ணி வச்சிருக்கா. இயற்கையை கெடுக்கிற மாதிரி பணத்தை கூட நம்மள புதைக்கிறது கிடையாது. ஹாங்காங்ல எல்லாம் பணத்தை எல்லாம் புதைக்கணும்னா முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும், அதெல்லாம் பிரீமியம் பரியல் கிரவுண்டு. இங்கிருந்தானா சரி எனக்கு தெரியாது. எரிச்சுட்டோம்னா கவலையே இல்லை, முடிஞ்சாச்சு. அதோட அடுத்த ஆளுக்கு புதைச்சு யோனத்துக்கு வெளில போட்டு அடுத்த ஆள் புதைக்கவே வேணாம், நம்ம பயமா இருக்கும் இல்லையா. ஒவ்வொன்றே எடுத்து வெளில போட்டான்னா நம்ம அப்பாவே இருக்கட்டும், அம்மாவே இருக்கட்டும், ஒய்ஃபாவே இருக்கட்டும், பந்துவாவே இருக்கட்டும், ஒரு வருஷம் கழிச்சு இடம் எடுத்து வெளில போட்டா ஆஹா கண்ணே மணியன் கொஞ்சமா உசுரோட இருந்து போய் அரை மணி நேரம் ஆயிரத்தி நாள் முதல்ல கலப்பினா ஒரு வேலையை பார்க்கலாம், பார்த்தாலே பயமா இருக்கா. அதான் சமத்து வச்சுக்கோங்க, திட்டாது, சண்டை போடாது, கோச்சிக்காது, இல்ட்ரீட் பண்ணாது, இன்சல்ட் பண்ணாது, என்ன ஏன் இப்படி பாக்கலன்னு கேட்காது, என்ன பார்த்து சிரிக்கலன்னு கேட்காது. ஆனா பார்த்தா ஒரு பயம் தானா வந்துடுறது. இந்த ஆத்மாவுடைய பலம் அதுதான். இந்த சரீரத்துல இந்த ஆத்மா போயிடுதுன்னா யாரா இருந்தாலும் பார்க்கும்போது பயம் ஆயிடுறது. அதே எரிச்சுட்டோம் அப்படின்னா தொந்தரவே கிடையாது. சரி, அடுத்த இடத்த பத்தி யோசிக்கவே வேண்டாம், இருக்கு தனியா வாழறதுக்கே இடம் இல்லை. இதுல வேற இதுங்களை புதைக்கிறது, போன வாழை புதைச்சு அப்ப இருக்கிறவாளுக்கு எங்க என்ன, அதுக்காக தான் எரிக்கிறதுன்னு ஒரு கான்செப்ட். சில பேர் மட்டும்தான் புதைக்கிறது, ஞானிகள் சில சில விஷயங்கள் மட்டும்தான் புதைக்கிறது, மற்ற எல்லாமே எரிக்காது. எல்லாத்துக்குமே அந்த காரியங்கள் 10 பண்றோம், 11 பண்றோம், எல்லாம் அவரோட தியானம். இப்ப நீங்க 1000 வச்சுட்டா ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, அதான் பித்ருக்கள் தினம், நம்மளுடைய திதி, மூதாதையர்கள் தினம், எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. நீ ஒவ்வொன்றா புதுசு புதுசா, அது மதர்ஸ் டே, இது ஃபாதர்ஸ் டே, இது ஃப்ரெண்ட்ஷிப் டே, எல்லாம் 1000 சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இத்தனையும் நம்மளோட விதவிதமா சொல்லி வச்சிருக்கா. இன்னைக்கு வேற பேட்டர்ன்ல சொல்லிட்டு இருக்கா. அப்ப அத்தனையும் நம்ம பெரியவாழ்த்து வைமானிக சாஸ்திரம்னே ஒண்ணு உண்டு, ஹவு டு மேக் எ ஃபிளைட், அப்படி ஒரு சாஸ்திரமே உண்டு, ஒரு புஸ்தகமே உண்டு. இன்னைக்கும் மேல்கோட்ட சான்ஸ்கிரிட் அகாடமி நீங்க போனா பாக்கலாம். அது மாதிரி ரிக்வேதத்துல எல்லா விதமான நிறைய மந்திரங்கள்லாம் வந்து சயின்ஸ், சயின்ஸ்னே தெரியாம சொல்லிட்டு இருக்கா. ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வரா, மகாபரிவாள பாக்குறது அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, இந்துவிசம் டோட்டலா வேஸ்ட் எல்லாம் முடிவு பண்ணி ரொம்ப ஒரு கெத்தா அப்பா அம்மோட கூட்டம் வந்துட்டான் காஞ்சி மடத்துக்கு. அவங்ககிட்ட எல்லாம் பெரியவா பேசுறாரு அந்த சயின்ஸை பத்தி, அவன் ரொம்ப ஜாலியா எல்லாம் பேசிட்டு இருக்கான். எல்லாம் பேசி முடிச்சவொன்னு ஒரு சின்ன பயலை கூப்பிடுறாரு, வேத பாடசாலை பயலை கூப்பிட்டு, நீ சொல்லுடா வேதம் சொல்லுடான்ற, அந்த ஒரு பர்டிகுலர் வேத சாகியை சொல்லி சொல்லுடான்ற. அவன் சொல்லி முடிச்சா இவனடா பார்த்தான், இவ்வளவு நம்ம சொன்னதை கேட்டு இப்ப வேதத்தை சொல்ல சொல்றாரு. அதுக்கப்புறம் பெரியவா அந்த வேதத்தை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி, நீ சொன்னது எல்லாம் இதுதான், உனக்கு அழுகியே வந்துருக்கு, அவளை கஷ்டப்பட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணி 25 கழிச்சு கத்துல ஒரு 7 பையன் ஜாலியா சொல்லிட்டு இருக்கேன் இங்க. பெரியவா சொன்னா இந்து விஷயத்துல எல்லாம் இருக்கிறாஜா, இது தெரிஞ்சுக்கோ, அது தப்பு நான் சொல்லவில்ல, ஆனா இது எல்லாமே சொன்னதுதான் நம்முடைய தர்மம் அப்படின்னு பெரியவா பல இடங்கள்ல ப்ரூவ் பண்ணிருக்கா. எத்தனையோ ரஷ்யன் கிட்ட எல்லாம் கூட பெரியவா உங்க பாஷையில எவ்வளவு தூரம் உண்டு, இத்தனை சான்ஸ்கிரிட் உண்டு, இவ்வளவும் பெரியவா சொல்றார். அப்ப நம்முடைய தர்மம் ரொம்ப அழகானது, நீங்க தைரியமா யோசிக்காம ஃபாலோ பண்ணலாம், பயப்படவே வேண்டாம். தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோடிக்கணக்கான விஷயங்கள் சத்தியமா எத்தனை கோடி விஷயங்கள் யாருக்குமே தெரியாது, அவ்வளவு விஷயங்களா டீடைல்டா பண்ணி வச்சிருக்கா. பித்ருக்களுக்கு அந்த அழகா வாழ, இப்ப அதெல்லாம் சத்தன்னைக்கு கொண்டு போய் பொக்கே வைக்கிறா இல்லையா, அதுதான் நம்ம பித்ருக்கள்னு சொல்லி அவ்வளவு அழகா அன்னம் போட்டு எல்லாமே. நவராத்திரி 9 லேடிஸ்க்கு தான், ஏன்டானா அவளுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து அவளுக்கு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சேரணும். இப்ப நவராத்திரினா வந்து என்னதான் கஷ்டமா சரிவா ஆத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம்னா ஒரு சின்ன ஆத்துக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தையில எவ்வளவோ பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். நீ யார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுன்னு ஒரு யோசனை வரும் பாருங்க, அது நவராத்திரினா சரி கூப்பிடும் அப்படின் போது தானாகவே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிரியேட்டிவிட்டி. நவராத்திரி வந்து ஜென்ஸ் ஹெல்ப் தான் பண்ணுவா, எல்லாமே லேடிஸ் அவளுக்கு அடுத்தாள் போகிறதுக்கோ இப்படிலாம் கூட இருக்கா, எத்தனை விஷயங்கள் கத்துக்கிறோம். ஒவ்வொன்றும் ஏன் தேர் சின்னதா பண்ண முடியும், எவ்வளவு பெரிய தேரா பண்ணிருக்கா, எல்லாரும் ஊர் கூடி தேர் இழுக்கணும். கோவில் பெர்ஃபெக்ட் சயின்ஸ், கோபுரமே பிரமிடு. இதுக்கு தொடர்ந்துக்கெல்லாம் பிரமிடை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம கோபுரம் எல்லாம் கவனிச்சு பாருங்க, பிரமிட் ஷேப் தான் உள்ளுக்குள்ள, அவ்வளவு அழகா சுவாமி. நீங்க எத்தனை பேர் கும்பாபிஷேகம் நீங்க பாத்துருக்கீங்க தெரியாது, இந்த கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுவா, அதற்கு சுவாமி வந்து அப்படி தண்ணியில எல்லாம் போட்டு வச்சிருப்பான் நவதானியங்கள், கர்ப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த கர்ப்பத்துல இருக்கிற மாதிரி. அந்த கும்பாபிஷேகம் போது பார்க்கணும் இந்த கும்பம், இந்த கும்பத்துக்குள்ள பார்த்தோம்னா நவதானியங்கள் எல்லாம் போடுவான். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம்னு போடுவோம். இந்த ஜீரணம் ஆயிடும், அந்த உள்ளுக்குள்ள போட்டுக்க நவதானியங்கள் எல்லாம் ஜீரணம் ஆயிடும். 12 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு வேலிடிட்டி கடை எக்ஸ்பைர் ஆயிடும். அதை எடுத்து மாத்திரத்துக்காகத்தான் ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம். கோவில்ல அந்த மூர்த்தி எல்லாம் டெய்லி அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. கீழே அதுக்கு ஒரு கலவை, மருந்து கலவை உண்டு, அதை வச்சுதான் பேஸ் பண்ணிருப்பா. சோ 12 வருஷத்துக்கு அதுவும் எல்லாம் விட்டு போயிடும், ரெனோவேட் பண்ற மாதிரி. எக்ஸாக்டா அனதர் வேர்ஸ் டெம்பிள் ரெனோவேஷன். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் ரெனோவேஷன். அதுல பார்த்தோம்னா அந்த கும்பத்திலேருந்து ஒரு தர்பை ஒரு கயிறு மாதிரி கட்டுவா, ஒயர் மாதிரி கட்டி அங்கேருந்து கட்டி அந்த கனெக்ஷன் வந்து கீழே இருக்கிற மூர்த்தியில கட்டி விடுவா. ஒயர் கனெக்ஷன் எடுக்கும் இல்லையா, வெளியில இருந்து டிரான்ஸ்பார்மர்ல ஆத்துக்கு லைன் வர மாதிரி இப்படி வரும். அப்ப அங்க அழகா அந்த ஜலம் இருக்கும் பாருங்க, கும்பத்துக்கு அபிஷேகம். அந்த ஜலம் பார்த்தா நல்லதுன்னு அந்த தெய்வீக சக்திய மந்திர ஜபம் ஜபிச்சு அந்த ஜலத்துல இறக்கிடுவா. எந்த மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்றோமோ அந்த ஜலத்துல இறக்கி அத மேலத்துல கும்பத்துல அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தர்ப வழியா அந்த மந்திர சக்தி வந்து இந்த சுவாமி கிட்ட அந்த பலம் வரும். ஒரு தடவை ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது, அப்ப இங்கிலீஷ் பீரியட். அப்ப ஒரு இங்கிலீஷ் கலெக்டர் வந்து எப்படி பாரு ஓடுது அப்படின்னு கேக்குறான். அப்ப சொல்ற கும்பாபிஷேகம், அப்ப ஏன் மேலேந்து கொட்டா இதுல அதுலயும் ஜல ரூபமா பகவானுடைய சாநித்தியம் கீழே இறங்கணும்னா அவன் கிண்டலா சொன்னான், எங்க சாமி சிலுவையில இருக்கு, உங்க சாமி தலைகீழ தான் தொங்கணும் போல இருக்கு, மேலே தலைகீழ வந்து தலைகீழ தான் நிக்கணும் அப்படின்னு. அப்ப உடனே ஒரு பட்டர் சொன்னா, இல்ல இல்ல எங்க சாமி நேரம் வந்து நிக்கும், அது எப்படி ப்ரூவ் மீ அப்படின்னு. உடனே பட்டர் பார்த்தா பக்கத்துல ஒருத்தன் தீவட்டி வச்சு நின்று தீவட்டியை பிடிக்கிறார், காமிச்சார் எப்படி எரியிருந்தார், நேரம் எரியிருந்தார். உடனே தீவட்டி தலைகீழ திருப்பினான், தீவட்டி தலைகீழ திருப்பினா ஜோதி நேரம் தான் தலைகீழ போகார், இந்த மாதிரி தலைகீழ விட்டாலும் இங்க நேரம் தான் வரும் அப்படின்னு அக்ரீடுன்னு ஒரு பட்டர் நிரூபணம் பண்றார் ஒரு இங்கிலீஷ் கலெக்டருக்கு. அவ்வளவு தூரம் சயின்ஸ். அதுல அந்த கொடி மரம் அப்படின்றது நம்முடைய நாபிக்கமலம், நம்முடைய தொப்புள் கொடி, அவுட்டர் சர்பேஸ் அதனுடைய வெளி பிரகாரம் இருக்கு பாருங்க, நம்முடைய வெளித்தோல் அப்புறம் உள்தோல் ஒவ்வொன்னா கடந்து போனா கர்ப்ப கிரகம், அதுக்குள்ள தெய்வம் இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குள்ள கர்ப்பம்னா கர்ப்பப்பைன்னு அர்த்தமே இல்லை, எல்லாருக்குள்ளயும் ஒரு கர்ப்பம் உண்டு, அதுக்குள்ள பகவான் உண்டு. இந்த தாத்பரியம் தான் கோவிலோட. அதுலயும் அந்த மூர்த்திக்கு கற்பூர ஆர்த்தி காட்டும்போது நல்லா கண்ணை திறந்து பாக்கணும், அப்பதான் நம்ம கண்ணை மூடி கண்ணபுரத்துல போட்டுக்கணும். அப்பதான் அவ்வளவு எனர்ஜி உள்ள இறங்கி இருக்கு, உள்ளுக்குள்ள அந்த பிரமிட்ல இருக்கு இல்லையா, அவ்வளவு எனர்ஜி இறங்கி இருக்கு. அப்ப கற்பூர ஆர்த்தி காட்டும்போது அதுக்குள்ள இருக்க எனர்ஜி எல்லாம் வெளில வரும், நம்ம மேல இருக்கணும். அதுக்காக தான் கோவில் போகணும்ன்றது. எல்லாமே சயின்ஸ் தான், குளத்துல முதற்கொண்டு நதிகள் முதற்கொண்டு எல்லா நதிகள்லாம் இந்தியாவில கிளீனா இல்லைன்னா நம்ம மனுஷர்கள் தப்பு, நம்ம மூதாதைகள் தப்பு இல்லை. நதியில கொப்பளிக்க கூடாது, நதியில மலமூத்திர விசர்ஜனம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம். நதியில மலமூத்திர விசர்ஜனம் பண்ண எல்லாரும் யூஸ் பண்றது, 6 மணிக்கு மேலே நதியில இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவார், ஏன்னா அதுல இருக்க ஜலசந்துக்கள் டிஸ்டர்ப் ஆகும், ஆழம் தெரியாது, பகல்ல தான் அதான் நதியில 6 மணிக்கு மேலே இறங்கக்கூடாதுன்னு. இது ஹம்பக்கில் இருட்டு வெளிச்சம் தெரியாது, எங்க விழுந்துட்டோம் யாரும் காப்பாற்ற முடியாது, அதனால 6 மணிக்கு மேலே நதியில இறங்காது. எனக்கு தெரியும், நான் பாத்துருக்கேன் சின்ன வயசு எங்க பாட்டிலாம் கிணத்துல போய் தண்ணி எடுக்க போற காலங்காத்தலாம் கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படி தெளிப்பா, இந்த கிணத்துக்கு தெளிப்பா, ஏன்னா அதுல சின்ன சின்ன ஜந்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படி ரிலாக்ஸ்டா இருக்குமா, நம்ம துப்புன்னு கொண்டு அதை போட்டோம்னா குடத்தையும் அதையும் அதுக்கு பயமாடுன்றதுனால முதல்ல தண்ணி தெளிச்சு அதுக்கு ஸ்லோகம் எல்லாம் உண்டு, ஜலதேவதி எழுப்புறேன்னு சொல்லி இந்த ஜந்துக்கள் எல்லாம் ரைட் நாங்க தண்ணி எடுக்க போறோம்னா அதெல்லாம் ஒதுங்கிடுமா, அப்புறம் தண்ணி எடுப்போம். எல்லாம் ரொம்ப அழகா இயற்கைய கெடுக்காம இயற்கையோட ஒத்து இயற்கையோட வாழறதுக்காகத்தான் இத்தனையும். கோவில்ல கர்ப்ப கிரகங்கள், சபரிமலையில ஏன் ஸ்திரீகள் போகக்கூடாது, பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. அந்த இடத்தினுடைய அமைப்பு அப்படி, அது கர்ப்பைக்கு நல்லது இல்லை, எல்லாருக்கும் வம்சம் எல்லாம் வேணும், அதனால தீட்டு நின்னவா போனா சேஃப் அப்படின்றதுக்காக வச்சா. தீட்டுன்றது கடவுளை கும்பிடுறதுக்காகவோ கடவுளை ஒதுக்கி வைக்கிறதுக்காகவோ கிடையாது, ஹைஜீனிக் சயின்ஸ் தான். தீட்டா இருக்கும் பொழுது கூட நாமஜபம் பண்ணலாம், பண்ணணும், பூஜைகள்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கானா, ஒரு ரெஸ்ட் வேணும் லேடிஸ்க்கு. அன்னைக்கும் உட்காந்து ஏற்கனவே புருஷால நல்ல ரொம்ப ஃபர்ஸ்ட் சோம்பேறிகள், இதை இதையும் விட்டோம்னா நன்னு சோம்பேறிட்டு அதான் பண்ணிட்டு இருப்போம். அதனால ஒரு ரெஸ்ட், அந்த காலத்து கூட்டு குடும்பம், அந்த காலத்து பெரிய கூட்டு குடும்பமா இருக்கும், ஒரு 15 பேர் ஆத்துல இருப்பா, சோ நிறைய டைம் இருக்கும், யாராவது நீ உட்காந்துக்குமா, நீ ரெஸ்ட் எடு, 3 நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு திரும்ப, ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கக்கூடிய சக்தி உண்டாகிறது. அந்த மென்சுரல் பீரியட்ன்றது நிஜமாவே அழகா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தானே, அது ரொம்ப பெரிய விஷயமாச்சு. பகவான் சங்கல்பத்தான் நடக்கிறதாச்சு. அதுக்காகத்தான் அவளை தனியா வச்சு கொள்ளையில வச்சு இவளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த காலத்தெல்லாம் பார்த்தா லெட்ரின்லாம் கூட தூரத்துலதான் கட்டுவா. இன்னைக்கெல்லாம் பெட்ரூம் மட்டும் நம்மளும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம். நிஜமாவே அதெல்லாம் அன்ஹைஜீனிக் தான். சௌகரியங்கள் நிறைய கொண்டு வந்துட்டோமே ஒழிய இதெல்லாம் வாஸ்து. இன்னைக்கு சொல்லக்கூடிய வாஸ்து எதுவும் வாஸ்து இல்லை. வாஸ்துன்றது பர்ஃபெக்ட் ஒரு சிவில் இன்ஜினியரிங். நல்லா வாஸ்து தெரிஞ்சது ராமன் தான். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் வாஸ்து. இவ சொல்ற மாதிரி வாஸ்துல முக்கியமா ரெண்டு விஷயம், சன்லைட் வரணும், காற்று நல்லா வீசணும், கிராஸ் வென்டிலேஷன் நல்லா இருக்கும். இது ரெண்டு நல்லா இருந்தாலும் மைண்ட் நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், நோய் நொடி வர. இதுதான் பேஸ் வாஸ்து. அதுக்கப்புறம் நிறைய பேர் கலக்கி விட்டாச்சுக்கோ புதுசு புதுசா என்னமோலாம், அதெல்லாம் வாஸ்துக்குள்ள சேர்த்தியே கிடையாது. பணம் பண்றதுக்கான வழி எல்லாமே ஒரு இன்ஜினியரிங், வாஸ்து இன்ஜினியரிங். ஜோசியம் அது ஒரு அழகான சயின்ஸ், பட் 99% தப்பா தான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப அழகான சயின்ஸ் அது. பிளானட்ஸ் பத்தி ரொம்ப தெரிஞ்சு வச்சு. இன்னைக்கும் இந்த நவக்கிரக ஹோமம் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா இன்னென்ன கலர், இன்னென்ன பிளவுஸ் பிட், இன்னென்ன தானியங்கள்னு வைப்பாங்க. நீ கரெக்டா இவ வைக்கிற கலரும் அந்த பிளானட்டோட கலர், இன்னைக்கு சயின்ஸ் சொல்ற கலரும் கரெக்டா மேட்ச் ஆகாது. கரெக்டா தெரிஞ்சுதான் இதுக்கு இந்த பிளானட்டுக்கு இந்த இதுதான் இப்படிதான் வைக்கணும்னா, இது எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிருக்கா. சோ இது எல்லாமே சனாதனமான ஹிந்து தர்மம் சயின்ஸ் தான். இந்த நெத்திக்கு இந்த கல்யாணம் ஆன பிறகு இங்க இடுறது, வதுக்கில் இடுறதும் அவளுக்கு நல்லது. எல்லாமே வந்து பல விதங்கள் புண்ணியங்கள் நன்மைன்னு சொல்றேன்னா, எல்லாத்துலயுமே ஒரு சயின்ஸ் இருக்கு, கொட்டி கடக்கு சயின்ஸ். இதுல எல்லாமே நம்ம ஹேல் அண்ட் ஹெல்த்தியா ஹாப்பியா டென்ஷன் ஃப்ரீயா வாழறதுக்கான வழிகள் தான். இது வந்து என்னன்னா, சாரத்தை விட்டு விட்டு இதை பண்ணணும்னு பண்ணும்போது டென்ஷன் ஆயிடுறது. எதுக்கு பண்றோம்னு தெரியல, ரீசன் புரியல, எல்லாத்தையும் பண்ண கடைசி ஒரே டென்ஷனா இருக்கு. ஒண்ணு வேண்டாம் போ அப்படின்ற நம்ம ஒழுங்கா கத்துக்கல. இந்த ஒழுங்கா படிக்காத டீச்சர் சரியில்லைன்னு தெரியுமா, இந்த காலத்துக்கு வந்து ரொம்ப சமத்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ், இப்ப படிக்கணும் அவுட் ஆஃப் சிலபஸ். இப்ப படிச்ச கேள்வி அந்த மாதிரி நம்ம எல்லாம் அறகுறையா தெரிஞ்சுக்கிறோம். சனாதனமான தர்மம் ரொம்ப அழகு. நான் ஒரு ஹிந்துன்றதுனால சொல்ல நினைச்சிட வேண்டாம். எல்லா ரிலீஜனையும் பார்த்ததுனாலையும் பல விஷயங்கள் பல பெரியவா சொல்லி கொடுத்ததுனாலையும் இவ்வளவு கான்பிடண்டா தைரியமா சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணிருக்க, ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. இல்லாட்டி இவ்வளவு வருஷங்கள் இத்தனை தூரம் இன்வெஸ்ட் இவ்வளவு நடந்திருக்கு, இந்தியாவில் இவ்வளவு படையெடுப்பு, இத்தனையும் தாண்டி ஒரு ரிலீஜன் ஜீவிச்சுட்டு இருக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு அட்டாக்ஸ், எவ்வளவு ஜெயிச்சு வந்திருக்கும், எத்தனையோ கம்பல்ஷன், எத்தனையோ கன்வர்ஷன். இது ஒரு பெரிய ப்ராசஸா போயிட்டு இன்னி வரைக்கும் இதை தாண்டி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இது இது முடியறதுன்னு நினைக்கும் போதுதான் பூதாகரமா கிளம்பி வரும். இது என்னைக்குமே இது இருந்துட்டு தான், இது கிராவிட்டி ஃபோர்ஸ் மாதிரி. இது ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயங்கள். இப்ப கூட நிறைய ரிசர்ச், வித விதமா எத்தான விஷயங்கள், திருமூலர் திருமந்திரத்துல இருந்து நீங்க எதை வேணும், பட்டினத்தார் பாடல்ல இருந்து பெரிய சம்ஸ்கிருத விஷயங்கள், நீங்க திருக்குறள் எதை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாமே அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கா. நாஸ்திகம் வரைக்கும் தெளிவா பேசி அதுக்கு ஒரு ஆர்குமெண்டேட்டிவா பேசியிருக்க ஒரு தர்மம் சனாதனமான இந்து தர்மம். ராமன் கிட்டே நாஸ்திகவாதம் ஒரு ரிஷி பேசுறாரு, ஜாபாலின்னு ஒரு ரிஷி ராமன் கிட்டே நாஸ்திகம் பேசுறாரு, இன்னத்துக்கடா தர்மம் இன்னத்துக்கடா நியாயம், பகவான் அதுக்கு அழகா பதில் சொல்றான். சோ அந்த இது ஒரு ரிலீஜனை பயமுறுத்துறது நாஸ்திகவாதம் தானே, அதை கூட தைரியமா பேசி அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒண்ணு சனாதனமான இந்து தர்மம். அதனால உலகத்துல நீங்க எத்தனை ரிலீஜன் எடுத்தாலும் அதுக்கு அம்மா ஹிந்துவிசம் தான். நீங்க எதை வேணா எந்த விஷயத்தை எப்படி வேணா எடுத்துட்டு வாங்கோ, அத்தனைக்கும் ஒரு ஆதாரம் சனாதனமான ஹிந்து தர்மம். அது புத்திசமா இருக்கட்டும், ஜெயினிசமா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், எந்த ஒரு பிலாசபி நீங்க கொண்டு வந்து வச்சிருந்தாலும் அதோடைய ஏதான ஒரு விதை சம்பந்தமான ஆதாரம் நீங்க சத்தியமா ஹிந்து தர்மத்துல பார்க்க முடியும். அதனால தைரியமா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இருக்க குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க, நீங்களும் கத்துக்கோங்க, இது ஜாலியா கத்துக்கோங்க. இது வந்து ஒரு பயமுறுத்திண்டு இது முழுக்க தெரிஞ்சுக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. இதான் ஒண்ணத்தை பிடிச்சுட்டு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இது என்னெல்லாம் சயின்ஸ், சயின்ஸ் ஒரு பேஸ் எண்டு பாருங்க, ஹைஜீனிக் சயின்ஸ் இதுல பாருங்க, ஹியூமன் மைண்ட். ஹியூமன் மைண்டுக்கு அவ்வளவு அழகா ஒரு விஷயம், உபநிஷத்துல நிறைய வாக்கியங்கள் உண்டு. சில இடங்கள உபநிஷத் இப்படி காதை புத்திக்க சொல்றது, இது காதை புத்திட்டா ஒரு சப்தம் கேட்கும், என்ன சப்தம் யாராவது ஆத்திரை பொறுமையா காதுக்கு புத்தின்னு கேட்டு அப்புறம் கிட்ட சொல்லுங்க, அப்புறம் நீங்க சொன்னது சரியா இல்லையா சொல்றது, இப்ப நான் சொல்ல மாட்டேன். காதை புத்திட்டா ஒரு சப்தம் வரும், அந்த வரைக்கும் ரிசர்ச் பண்ணுது. காதை புத்தின்னா உள்ள ஒரு ஏர் சர்க்குலேஷன், அந்த சப்தம் எப்படி இருக்குன்னு பொறுமையா கேட்டு பாருங்க. கிளீனா அதுக்கு ஒரு மெத்தட்ஸ் உண்டு. நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. திருச்செந்தூர் கோவில் ஒரு அழகா கடற்கரை பக்கத்துல, ஒவ்வொரு கோவிலையும் அத்தனை விசேஷங்கள், எல்லாமே பியூட்டிஃபுல், ரொம்ப அழகு. நல்ல கடுங்குளிரான பத்ரி கேதார், அங்க உட்காந்து தவம் பண்றவாளும் உண்டு. திருவண்ணாமலை எத்தனை யோகிகள், எத்தனை சித்த புருஷர்கள் இன்னைக்கும் உட்கார்ந்துருக்கா. இன்னைக்கு இந்தியாவில பாக்கலாம், பிச்சைக்காரத்துல நிறைய யோகிகள் சித்த புருஷர்கள், உலகத்துல இத்தனை குருமார்கள் வேற எந்த தேசத்திலயும் கிடையாது. உலகத்துல இத்தனை விதமான ரிஷிகள் ஞானிகள் நீங்க எங்க தினமும் கிடைக்காது. ஒவ்வொரு ஸ்டேட்ல பிரேக் ஆயிடும், இந்தியா மட்டும் இந்த பிரேக்கே கிடையாது. எத்தனையோ பேர் ஆண்டிருக்காங்க அந்த தேசத்தை. ஆனா எல்லா சமயத்திலயுமே இந்த தேசத்துல பக்தி தெய்வீகம். அதனாலதான் மற்ற ரிலீஜன்லாம் கூட இந்தியா வந்தா ஜீவிக்கும். பல இடங்கள்ல செத்து போன ரிலீஜன்ல இந்தியா ஏண்டா ஜீவிச்சிருக்கா, அங்க தெய்வீகம் தெய்வம்ன்றது பேஸ். எல்லாமே காத்தால தூங்கி எழுந்ததுல இருந்து எல்லாத்துக்கும் தெய்வம், நிவேதனம் முதற்கொண்டு எல்லாம் என் கூட இருடா. அதெல்லாம் இங்க ஆதி போனா முதல்ல பால் காய்ச்சணும், எல்லாமே ஆஸ்பீஷியஸ், எல்லாமே பகவான் வச்சிருந்த முதல்ல கொண்டு சுவாமி படத்தை வச்சுட்டு உன் வீடுறா உன் கூட நான் இருக்கேன். நம்ம இடத்துல நமக்கு சுவாமிக்கு ஒரு இடம், அப்ப எவ்வளவு அழகு பாருங்க. அப்ப இத்தனை தூரங்கள் எல்லாமே அழகா பண்ணி வச்சிருக்கா, நிறைய உண்டு. இந்து தர்மம்ன்றது ஒரு பெரிய கடல், யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலத்துல பத்ரியில போய் எங்கேயோ கோவில் கட்டிங்க உட்காந்து தியானம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு பத்ரி போறதே பெரிய விஷயமா இருக்கு. அன்னைக்கு பத்ரியில போயிருக்கா, பத்ரிகாசிரமம், திருப்பதி, இன்னைக்கு 1000 எல்லா வசதியும் வந்து எடுத்து, இன்னைக்கும் திருப்பதி, சிதம்பர ரகசியம், எல்லாம் எத்தனை அழகு. நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா, நடராஜர் எங்க கால் வச்சிருக்காரோ அவரோட கட்டவள் கீழே தான் அந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்றா. நிறைய ரிசர்ச் இன்னைக்கு புதுசு புதுசா ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கா. எல்லாமே அஸ்டானிஷிங்கா இருக்கு, எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியறதுன்னு யோசிக்கிறார். ஆகாரங்கள் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப அழகா பெரியவா பண்ணிருக்காங்க. என்னெல்லாம் முடியுமோ ஃபாலோ பண்ணுங்க, பட் ஹாவ் த ஃபேத் இன் இந்துவிசம், ஹாவ் த ஃபேத். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. உங்களுக்கு எதுலாம் கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விகள்லாம் சந்தேகம்லாம் தெரிஞ்சுட்டு அழகா பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணிட்டு, இது எங்க போனாலும் எந்த இடத்துல போனாலும் நிச்சயமா நல்லது பண்ணும். எல்லா சிச்சுவேஷன்ஸுக்குமான பதில் அங்க இருக்கு. எந்த ஒரு நிலைமையிலையும் அது வித்ர நீதி, யக்ஷ பிரசனம், என்ன சயின்ஸ் தெரியுமா, யக்ஷ பிரசனம்னு ஒண்ணு உண்டு மகாபாரதத்துல. தர்மரும் யக்ஷனும் பேசுற மாதிரி அது ஒரு கேள்வி வருது. பிறந்தும் அசைவற்று இருப்பது எதுன்னு ஒரு கேள்வி. பிறந்து கொடுத்து ஆனா மூவ்மெண்டே இல்ல, முட்டை பிறந்த ஆனா மூவ்மெண்டே இல்ல பாத்தீங்களா, முட்டை. தூங்கும்பொழுது கன்வீஷன் கிடையாது, மீன். இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் உண்டு, அதுல ரொம்ப அழகா இருக்கு. பிராக்டிக்கல் லைஃப் சயின்ஸ் தான் நிறைய 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 உண்டு. சாணக்கிய அர்த்த சாஸ்திரம் எல்லாம் வாசிக்கணும், எவ்வளவு பெரிய சயின்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தீங்க. ஃபயர் இன்ஜின் சொல்ல பர்ஜன்ய யந்திரம்னே பேரு. பர்ஜன்யம்னா மழை, மழை மாதிரி தண்ணி வந்து அக்னி அணைக்கிறதுக்காக பர்ஜன்ய யந்திரம்னே ஒண்ணு வச்சிருந்தேன். எல்லா சயின்ஸுமே நம்ம கிட்ட உண்டு, அத்தனையும் உண்டு. அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சவா நம்முடைய மூதாதையர்கள். இது சயின்ஸ், லாஜிக்கல், பிராக்டிக்கல், நம்மளால பண்ண முடியும், பண்ணிட்டு வாங்க, பண்ணிட்டு இருக்கு. என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ தேடி கண்டுபிடிங்கோ, அதே ஒரு சந்தோஷமான விஷயங்கள். இதுல குழப்பறா மாதிரி எதுவுமே இல்லை. குழப்பாத ஆள்கிட்ட நீங்க கேட்டுக்கணும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Radhe Krishna.
கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா 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 ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Radhe Krishna, Krishna Radhe, 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 Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Krishna Radhe, Radhe Krishna, 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 Radhe Krishna, Krishna Radhe. सर्वत्र रामानुज नाम संकीर्तनम रामानुजा रामानुजा जय सद्गुरुनाथ महाराज की जय समस्त भागवदल को जय गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणम जय जय राम राम गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा ஆழ்வார் திருவடிகளே சரணம்
ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கே ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். லோகா சமஸ்தா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி ஜெய்.